சாந்தி, எல்லோரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 19/6/2018 இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்க உண்மையிலும் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள். புது உலகத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு கருவியா இருக்கிற பிராமணர்கள் நீங்க தான். அதனால உயர்ந்த பிராமணர் சொல்றது உண்மையில நீங்க தான். ஆன்மீக பிராமணர்கள் நீங்க தான். உங்க உடம்புன்ற குதிரைய இந்த யக்ஞத்துல முழுசா அர்ப்பணிக்கணும். பிராமணன் தன்னைய அர்ப்பணிக்கிற யாகம் இது ஒண்ணுதான். பிராமணர்கள் மற்ற பொருட்களை போடுவாங்க யாகத்துல, ஆனா பிராமணர்கள் தன்னைய அர்ப்பணிக்கிற யாகம் ருத்ர ஞான யாகம் நடந்துட்டு இருக்கு. தன்னை அர்ப்பணித்த பிராமணன் தான் உண்மையான பிராமணன், அது நீங்க தான். அதனால உண்மையான ஆன்மீக பிராமணன் நீங்க தான். தன்னை தன்னுடைய உடலைய அர்ப்பணிக்கிறதுனாலதான் பிராமணர்களுக்கு அவ்வளவு மகிமை. கேள்வி: மனநிலை உறுதியா ஆடாம அசையாம ஒரே ரசனையில இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமையானே அதை பொறுத்தி தான் இல்ல, கான்சென்ட்ரேஷன் பவர், ஒருமித்த நிலை. சோ ஒரே எண்ணத்திலே மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்கு அதே விஷயத்தையே இப்ப கேக்குற, அப்படி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நிரந்தர யோகம் எப்ப இருக்குமோ அப்பதான் அந்த மனநிலை இருக்கும், உறுதியான மனநிலை. ஈஸியான வழி சொன்னாரு புது குழந்தைங்களுக்காக. நினைக்கிறதும் பாபா பத்தி, பேசுறதும் பாபா பத்தி, முழுக்க முழுக்க எல்லாமே பாபா பத்தி விஷயமாவே நீங்க வச்சிட்டீங்க உங்களை சுத்தி அப்படின்னா தானாவே அவர்கிட்ட புத்தி இணையும். யோகம், நிரந்தர யோகம், அப்ப மனநிலை உறுதியா இருக்கும். எப்ப பாபாவை தவிர வேற யார் மேலையாவது பற்று இருக்குதோ அப்ப யோகம் சிதறிடும். யோகத்துல இருக்க முடியாது, அப்பாவுடைய நினைவு இருக்க முடியாது. சிவன் சத்து குலநாசம், எது உங்களுடைய கவனத்தை ஈர்த்தாலும் பாபா உடனடியா கேக்குற, உனக்கு அந்த பொருள் வேணுமா நான் வேணுமா, அந்த பொருள் வேணுமா நான் வேணுமா. பாபாவில ஒட்டுமொத்த உலகமும் அடங்கி இருக்கு. அந்த பொருள்ல அந்த பொருள் மட்டும்தான் இருக்கு, அது துக்கத்தை தான் கொடுக்க போகுது. அதனால அதே மாதிரி பொருளா இருந்தாலும் சரி நபரா இருந்தாலும் சரி, சோ பொருள் மேலயோ நபர் மேலயோ எப்ப பற்று வருதோ அப்ப யோகா தானா கட் ஆயிடும், பாபா பறந்து போயிடுவார். அதுக்காகதான் பாபா சொல்ற நஷ்டமாக ஆகுங்க, பற்று முழுசா வென்றவர் ஆகுங்க. அந்த மாதிரி தூய்மையான புத்தி, பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாத தூய்மையான புத்தியில தான் இந்த ஞானமே தாரணையாகும். இறைவனுடைய ஞானம் இறைவன் மட்டுமே இருக்கிற இதயத்துலதான் பதியும். அதனால புத்தின்ற பாத்திரத்தை இறை சிந்தனைய தவிர வேற எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கணும். பாபாவோடு யோகம் இணைஞ்சிருக்கட்டும் நிரந்தரமா. இணைஞ்சிருந்தாதான் புத்தி தூய்மையா இருக்கும், தூய்மையா இருந்தாதான் ஞானம் தாரணை ஆகும். அப்பதான் மனநிலை உறுதியா ஒரே சீரா இருக்கும். எதன் மீதும் பற்று வந்துடக்கூடாது, அதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிராக்டிஸ் தான் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பர், இப்ப வண்டி டிரைவிங் கத்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா எதிர யாராவது இருந்தாங்கன்னா எனிமி வரான் ஹசார்ட் வருது ஆபத்து வருது அப்படின்வாங்க. எனிமி வரும்போது பிரேக் பிடிச்சி அப்படி போய் அப்படி போகணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம யோகாவே இப்ப அது மாதிரிதான் பண்றோம் இல்லையா, அந்த கோட் ஒரே கோட்ல போனோம், பாபா நினைவு பாபா நினைவு பாபா நினைவு, தூய்மை நதிரலைகளை பரப்புறான் தூய்மை நதிரலைகளை பரப்புறான் அப்படி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு டிரைவிங் நம்ம நாட்டுல எப்படின்னு தெரியல, பட் வெளிநாட்டுல அப்படி எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி போ அப்படி போ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பட்டுக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, அப்ப பாபா பக்கத்துல உட்காந்துட்டு டைரக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி போ, இங்க பிரேக் போடு, ரைட் கட் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம். நமக்கு பாபா என்ன கட்டளை கொடுப்பாரு தெரியும், எப்பவுமே ஆத்மாவா பாரு, பரந்தாமத்துக்குள்ள இரு, சூக்ஷ்மாதனத்துல இரு, கீழே வராத. சோ இதெல்லாம் நம்ம எப்ப மீறுறோமோ அப்ப பாபா மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார். சோ ஒரு ஒரு டெஸ்ட்லயும் நான் பாஸ் ஆனா ஃபெயில் ஆனா ஒரு ஒரு எனிமி வரும்போது இல்லையா, யாருமே உங்க தொடர்புல வராட்டினா கூட உங்க புத்தி காலியா இருந்தாலே போச்சு. பாபா நினைவுல பாபா கூட பேசிக்கிட்டு பாபா பக்கத்துல இருக்கிறாருன்ற உணர்வுல அல்லது தூய்மையின் சக்தியின் அதிர்வலைகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா. ஒண்ணும் இல்லாதப்ப இந்த மாதிரி கவனமா இருந்தீங்கன்னா ஏதாவது வரும்போது கூட பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்போதே டெஸ்ட் பேப்பர் வரும்போது பாஸ் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ கவனம் இருக்கும்போது பிராக்டிஸே பண்ணலன்னா மாய அசால்ட்டா நம்மளை வீத்திடும். அந்த பிராக்டிஸ் தான் ஒவ்வொரு தடவையும் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பாபா நான் பாஸ் ஆயிட்டேனா மார்க் பொட்டியா 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 திடீர்னு கவனம் அங்க போ அப்படின்னு சொல்லுவோம். நான் போக மாட்டேன் பாப்பா நீ பாஸ் பண்ணிட்டல நீ பாஸ் போட்டல இந்த டெஸ்ட் அப்படில அப்ப ஒண்ணு ஒன்னு ஒன்னு தெளிவம் வந்துடுது. ஒருத்தர் கூட பேசும்போது ஆத்மாவை பார்த்தனா பாபா பாஸ் பண்ணா ஐயோ பார்க்க மறந்துட்டேன் ஃபெயில் ஆயிட்டேனா பாபா, இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கும். அப்பதான் புத்தின்ற பாத்திரம் சுத்தமா இருக்கும். இந்த பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்களையே அறியாம குப்பையத்தான் நினைப்பீங்க, ஞானம் தாரணையாகாது, மனநிலை மேலும் கீழும் போகும். அதனால பாபா கூடவே வாழணும். இப்ப பாபா பாபா விட்டுருங்க, யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறவங்க, உங்களை அப்படியே உயர்வா பாக்குறவங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, ஏதாவது தப்பான காரியம் பண்ணுவீங்களா, கண்ணுனால வாயினால ஏதாவது தப்பு பண்ணுவீங்களா, எந்த கர்மேந்திரத்தின் மூலமாக அவங்க இருக்கிறாங்கன்ற அந்த நினைவு ஒருவேளை உங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் வந்தாலும் உள்ளடக்கிக்கீங்க. சோ ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்தாலே உங்க குணம் எப்படி மாறுதுன்னா, கடவுளே பக்கத்துல இருந்தா எப்படி தப்பு பண்ணுவீங்க, அப்ப பக்கத்துலதான் இருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலே இருக்கிறாருன்ற உணர்வு உங்களுக்கு இல்ல, அதனாலதான் தப்பு பண்றீங்க. சோ இது இத பத்திலாம் யோசிக்கும் போது நமக்கு தெரியும் பாபா எப்படிப்பட்டவர், எவ்வளவு தூய்மையானவர், இந்த நாடகத்துடைய இயக்குனர், அவரு உயிரோட்டமா என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா அப்படி நினைக்கிறதுனா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். சோ பாபாவோட புத்தியை இணைக்கிறதுக்கு நிறைய யுக்தி. சோ அதுல ஒண்ணு இந்த மாதிரி பாபா கூட பேசிட்டு இருக்கிறது, அப்பதான் மனநிலை உறுதியா இருக்கும், ஆடாம இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஏதோ ஒரு சேவை அல்லது ஏதோ ஒன்று போகும்போது பாபா பஸ்ல போறீங்க, ஒரு முக்கியமான எக்ஸாம், அப்ப என்ன பண்றீங்க, வீட்டை விட்டு கிளம்பும்போதே பாபா என் கூடவே வா பாபா அப்படின்ட்டு போறீங்க. சோ பஸ்ல ஏறுறீங்க, நீங்க கிளம்பினது கொஞ்சம் அப்படியே கரெக்டா கரெக்டான டைமுக்கு போற மாதிரி தான் போறீங்க, பஸ் பாதியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த ரூட்ல வேற பஸ்ஸும் கிடையாது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. அப்ப டக்குன்னு உங்களுக்கு பாபா ஞாபகம் வருவாரா, இல்ல வீட்டுக்கு யாராவது போன் பண்ணி வண்டி அனுப்புங்க வாங்க அப்படின்னு? ஏன்னா பாபா கூடவே வானீங்க, ஆனா உங்களுக்கு எடுத்தவொடனே அந்த நேரம் என்ன ஆகுது, வீட்டுல இருக்கிறவங்க போன் பண்ணணும்னு தான் தோணுது. இப்ப பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு சிரிப்பாரு, நான் ஒருத்தன் இருக்கிற ஞாபகம் இல்ல, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு நினைப்பேன். இப்பவே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் இல்லையா. பாபா கிட்ட வந்து கூலா பேசிட்டு, பாபா என்ன பண்ணலாம், இப்ப கூப்பிடலாமா, உனக்கு ஓகே தானே, அப்படி 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 கேட்டு கேட்டு பண்ணுங்கன்ற, அப்பதான் லேசா இருப்போம். இந்த வாணி ஃபுல்லா அதான சண்டை வாணியில லேசா இருப்போம். உன்னுடையதுன்னு இருந்தாதான், அதாவது என்னுடையதுன்ற உணர்வு இருக்கும்போதும் மனசு பாரமா இருக்கு. உன்னுடையது இந்த எக்ஸாம் எழுதுனா உன்னுடையது, எழுதட்டினாலும் உன்னுடையது, நான் ஏன் கவலைப்படணும், அப்படி இருக்கணும். பாடல், இதுவே வசந்த காலம். ஓம் சாந்தி. நிராகார சிவபாபா சொல்றாரு, நம்ம கிட்ட பேசுறது யாரு, உடலே இல்லாத சிவன். ஆக்கார உடலோ சாக்கார உடலோ, ஸ்தூல உடலோ அல்லது சூக்ஷ்ம உடலோ இருக்கிறவங்கள பகவான் சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நாம இப்ப சங்கமிகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பாபா வீடு. பிராமணர்கள் இப்ப நீங்க தேவதைகள் கிடையாது. ரெண்டு வகையான பிராமணர்கள் இதே நேரத்துல இருக்கிறாங்க. ஒன்னு உண்மையான பிராமணர்களாகிய நீங்க, அதாவது பிரம்மா வாய் வழி வந்த பிராமணர்கள். இன்னொருத்தவங்க கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்த பிராமணர்கள். ஆனா அவங்களும் கேட்டா நாங்க பிரம்மாவுடைய வம்சாவதியினருன்னுவாங்க. ஆனா பிரம்மா வாய் வழியா பிறந்த பிராமணர்கள் நீங்க இப்ப நடைமுறையில இருக்கிறீங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்களுக்கு அறிமுகம் கொடுக்கறது உங்களுடைய கடமை, அவசியம். இது ஒரு சுழற்சி, கால சுழற்சி. அப்ப ஏதோ ஒரு இடத்துல பிராமணர்கள் உருவாக்கப்படுறாங்க, வாய் வழியா பிறக்கிறாங்க. சோ அது இப்ப நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால புதுசா வர்றவங்க கிட்ட, பிராமணர்களோ இல்லது மத்தவங்க கிட்ட கேளுங்க, ரெண்டு விதமான பிராமணர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, பிரம்மா வாய் வழியா எப்படி பிறந்தாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தங்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிராமணன் யா அப்படின்ட்டு சிவராமசாமி கூட ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. நாம உண்மையான பிராமணன் யாருன்னு எழுதலாம், அது அவங்களுக்கு தெரியாது. என்ன உண்மையான பிராமணன், போலி பிராமணன் வேற இருக்கிறாங்களா சொல்லுங்க. உண்மையான பிராமணர்கள்னா பிரம்மாவுடைய நேரடி குழந்தைங்க தான் உண்மையான பிராமணர், அது நீங்க தான். பிரம்மாவுடைய நேரடி குழந்தைங்க, பிரம்மா வாய் வழிய ஞானத்தை கேட்டு பிறந்த குழந்தைங்க விகாரத்துல போக முடியாது. விகாரத்துல போகாதவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அப்ப கேப்பாங்க, ஏன் நீங்க மட்டும் விகாரத்தின் மூலமா பிறக்கல, பிறக்கல விகாரத்தின் மூலமா பிறக்கல, இந்த பிராமண ஜென்மம் விகாரத்தின் மூலமா ஏற்படல. புரிய வைக்கணும், பிறவியில இது ஒரு வித்தியாசமான பிறவி, அதிசய பிறவி. கர்ப்பத்துல ஏற்படல இந்த பிறவி, திடீர்னு இன்னொரு ஜென்மம் எடுத்தாச்சு பாபா ஞானத்தை கேட்ட உடனே. இங்க பிராமணர்களை பிறந்தவங்க சின்ன குழந்தையாவும் இருக்கலாம், இல்ல பெரியவங்களாவும் இருக்கலாம், சார், நீங்க தான் உண்மையான பிராமணர்கள். விகாரத்துல போகவே முடியாது, ஏன்னா பிராமணன்னாலே உறவு என்னது, எல்லாரும் சகோதர சகோதரிகள். மற்றவங்க உலகியல் பிராமணர்கள், நீங்க உண்மையான ஆன்மீக பிராமணர், பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினர். பிரம்மாவுடைய குடும்பத்தினர் நீங்க. பரமபிதா பரமாத்மா பரமபிதா பரமாத்மா தன்னுடைய மகன் மூலம் பேரன் பேத்திகளுக்கு கற்பிக்கிறார். பைபிள்ல வந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதர்களின் பாவத்தை கழுவ அனுப்பினார், பரமபிதா அனுப்பினார் அப்படின்னு. ஆக்சுவலா எல்லாருடைய பாவத்தை கழுவ இறைவனே வரார் தன்னுடைய செல்லமான குழந்தை உடல்ல. ஒரே குழந்தைல, நிறைய குழந்தை, ஆனா ரொம்ப 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 நம்பர் ஒன் செல்லமான குழந்தை உடல்ல வரார். வந்து கற்பிக்கிறார் தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு. நான் பிரம்மாவுக்கு குழந்தை ஆகிடுறோம், சிவபாபாவுக்கும் குழந்தைதான். இருந்தாலும் பிரம்மா சிவபாபாவுக்கு குழந்தைன்றதுனால அந்த பிரம்மாவுக்கு குழந்தை ஆகிய நாம சிவபாபாவுக்கு பேர குழந்தை ஆகிடுறோம். பேரன் பேத்திகளுக்கு கற்பிக்கிறார் சிவபாபா. மகன் யாரு? பிரஜாபிதா பிரம்மா. பேரன் பேத்திகள் நாம. சாஸ்திரத்துல தட்ச பிரஜாபிதா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்படி யாருமே கிடையாது, தட்சன்னு யாருமே கிடையாது. பிரம்மாவத்தான் தட்ச பிரஜாபிதான்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்துல குதிரைய யாகத்துல எரிச்சதா சொல்றாங்க, ஆனா அந்த குதிரை உண்மையில நீங்க, அது என்னது, வெள்ளக்குதிரை, அஸ்வமேத குதிரைன்னு வெள்ளக்குதிரை. அப்ப என்ன, வெள்ள ட்ரெஸ் போட்ட நாம நம்மளுடைய உடலை அர்ப்பணிக்கிறோம். அவங்க அர்த்தத்தையே புரிஞ்சிக்காம கதை எழுதிட்டான். படிக்கிறவங்களுக்கும் சரியான அர்த்தம் அதன் மூலம் புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ சில சொற்கள் கரெக்டா வந்துடுது, நாடகம் காட்டுற மாதிரி. இப்ப ஜான்சி ராணி நாடகம் எடுத்தா அது உண்மையிலேயே நடந்த விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஆனா இவங்க நிறைய தலை காலு கை எல்லாத்தையும் வச்சு எடுத்திருப்பாங்க. சோ இப்போ ஏன் நம்ம இப்ப கூட பாக்கலாம். இப்ப நடிகை சாவித்திரிக்கு வந்து தெலுங்குல மகாநத்தி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்களாம். அதுல காட்டுனது ஒன்னும் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச இன்னொரு தரப்பினர் எடுத்தவங்களை கேட்டா அப்படித்தான் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்றாங்க. சோ இவங்களுக்குமே தெரியாது, யாரு, அவங்க குழந்தைங்களுக்கே தெரியல, அவங்க சகோதரனுக்கே தெரியல. அப்ப தட்ச பிரஜாபதி யாருன்னே தெரியாம எழுதுனவங்களுக்கு எப்படி தெரியும்? சோ அதுதான் உண்மையான விஷயம். வரலாறு வரலாறுன்றாங்க, அதெல்லாம் உண்மைன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அப்படியே எழுதிடுவாங்க. கேட்டா எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு, என்ன ரெக்கார்டு இருக்கு, எழுதிருக்கான், எழுதுனவ என்ன, ஹரிச்சந்திரனா இல்ல பிரபாகர்? யாரோ நடிகரை போட்டு நடிக்க வைக்கிறாங்க, அவங்க ஆட்களை படை வீரனா வச்சு நடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது நாடகமாயிடுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே நாடகத்துல பாக்குற மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமாவா இருக்கும்? கிடையாது இல்லையா. சும்மா ஒரு விஷயத்த வச்சு அப்படியே பெருசா பில்டப் கொடுத்து கொடுத்து இப்ப நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே கதை இருக்கிற மாதிரி என்ன இருக்குது இல்லையா? நடந்து முடிஞ்சத புது நடிகர்களை வச்சு நடிக்க வச்சிடறாங்க. சோ ஏதோ ஒன்னு நடந்திருக்கு, அத வச்சு இவங்க நடிகர்களை வச்சு நடிக்க வச்சிடறாங்க. அந்த மாதிரிதான் இந்த சப்ரஜாபிதா இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர்றது. ஆனா ஒரிஜினல் கிடையாது. எப்படி ஒரிஜினலுக்கு பதில் வேற ஒருத்தவங்க வச்சிருக்கலாம், அந்த மாதிரி எதை அர்ப்பணிச்சாங்கன்னு தெரியாம குதிரை அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு போட்டாங்க. சோ ஆனா நீங்க இப்ப நடிக்கிறதெல்லாம் ஏற்கனவே நடிச்சது, நீங்களே மீண்டும் நடிக்கிறீங்க அது. ஏன்னா உங்க ஆத்மால எல்லாமே பதிவாயிருக்கு. சோ உங்க எப்படி பாருங்க, அங்க இருந்து இப்ப வேற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஜான்சி ராணியே மீண்டும் நடிக்கல அந்த நாடகத்துல. நிறைய அது மாதிரி கதை, இப்ப சாவித்ரி ஒன்னும் அதுல நடிக்கல. ஆனா இங்க நீங்க என்ன நடிச்சீங்களோ அது மீண்டும் நடிக்கிறீங்க துல்லியம்மா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். சோ எப்படி நீங்க நடிச்சீங்கன்றத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா எதன் மூலமா நான் நாராயணன் ஆனன்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த நடிப்பை இப்ப நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க பிரம்மாவின் வாய் வழி வந்த வம்சமான பிராமணர்கள் பிராமணிகள். முதல் படைப்பு நீங்க பிரம்மாவுடைய முதல் படைப்பு. ஆனா அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி எந்த படைப்பும் இல்லாம இருந்துச்சு, திடீர்னு இறைவன் படைச்சிட்டாரனா கிடையாது. பழசா இருந்து புதுசாக்கப்படுது. சூத்ரன்றவன் பழையவன், பிராமணன்றது புதியவன், புத்தம் புது படைப்பு படைக்கப்படுது, புதுசாக்கப்படுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்றபடி இவங்க வேதத்துல சொன்ன மாதிரி பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சு, ஆலை இலை மேல கிருஷ்ணர் கால் வரல சூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு மனிதர்கள் நினைச்சதெல்லாம் நடக்க முடியாத காரியம். அப்படியெல்லாம் நடக்கல. இல்ல அதுல காட்டி இருக்கிற மாதிரி நடக்கல. இலைக்கு மேல ஹாயா ஒருத்தர் பட்டுட்டு வரல. ஆனா அந்த இலை உண்மையிலே தாயின் கர்ப்பத்தை குறிக்குது. ஆமா, இறைவன் படைத்த சத்தியுகத்துல குழந்தைங்க கர்ப்பம்ன்ற மாளிகையில ஹாயா ஓய்வுல இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கர்ப்பத்துக்குள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க. அதத்தான் அப்படி காட்டி இருக்கிறாங்க. சோ அது உண்மையிலே பார்க்கடல்ல இருக்கிறதுக்கு சமம். அதனாலதான் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றான். பார்க்கடல்ல இருக்கிறதுக்கு சமம். வள்ளலார் தாயின் கர்ப்பத்துல கரு அந்த ஒரு துர்நாற்றத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அப்படி ஒரு நாத்தம் அடிக்கும் அந்த இடம், அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் இறைவன் அதுல இருந்து காப்பாத்துறாரு, பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. அதுதான் அவருடைய கருணை அப்படின்னு அவர் பாடியிருக்காரு. சோ அது மோசமான இடம்ன்றது வரைக்கும் அவர் சொன்னது கரெக்ட் தான். நிலையான உள்ள தண்டனை அனுபவிக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா சொர்க்கத்துல இருக்கிற தாயின் கர்ப்பப்பை பார்க்கடலுக்கு சமமா இருக்கும். துர்நாற்றம் வீசக்கூடிய, துக்கம் கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது கர்ப்பத்துக்குள்ள. இங்க இருக்கிற கர்ப்பம் உண்மையில குழந்தையுடைய ஜெயில். இது நீரும் நெருப்புன்ற படம் நினைக்கிறேன், எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டுலயோ எதுலயோ வரும். நீ யாரு அப்படின்னு கேட்பாரு மனநிலை பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர். நான் உங்க அம்மா. அம்மாவா? என்ன 10 மாசம் சம்மந்தப்பட்ட 10 மாசம் கர்ப்பம்ன்ற ஜெயில போட்டியா ஷூயோ அப்படின்னு அவர் காமெடி மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா அதான் உண்மை. கர்ப்ப ஜெயில், விஷ கடல், நிறைய தண்டனை அனுபவிக்கிறான். சோ பாருங்க, தாயின் கர்ப்பம் ஒரு குட்டி ஜெயில், ஆனா பயங்கரமான தண்டனை. வெளியில வந்தா மிகப்பெரிய ஜெயில். மொத்தத்துல ஜெயில் தான், விஷக்கடல். தாயின் கர்ப்பமும் விஷக்கடல் தான், வெளியில விஷக்கடல் தான். நிறைய தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் நமக்கு தெரியவே இல்ல பாபா, இப்பதான் புரிய வைக்கிறார், ஈஸியா புரிய வைக்கிறார். அதனாலதான் இது பேர் சகஜ ராஜயோகம், ஈஸி ராஜயோகம். நீங்க தான் தேவி தேவதா தர்மத்தின முயற்சி செஞ்சு ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆகுறீங்க. லக்ஷ்மி நாராயணனும் அதே தர்மத்தினர்தான். அவங்களுக்கு இப்ப 84 பிறவி முடிவடைஞ்சிருச்சு. கல்பத்துக்கு முன்னாடியும் நீங்க தான் அதே மாதிரி இருந்தீங்க. அதனாலதான் பாபா யார் வந்தாலும் கேப்பாராம், எப்பயாச்சும் என்ன பார்த்திருக்கிற குழந்தை, குழந்தை சொல்லுமா, ஆமாம் பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்கிறோம். ஆனா யாராவது குழந்தை, இல்ல பாபா நான் இப்பதான் பாபா வர முதல் முதல்ல அப்படின்னா, சரி போ போ, உன்னை யார் அனுப்பினாங்க அவங்கள அனுப்பு, போய் ஒழுங்கா பார்த்து நடத்த அப்படின்வா. ஏன்னா மெயின் விஷயம் என்ன, மீண்டும் மீண்டும் மீண்டும், அதுதான் மெயின். உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஞானம் நடந்தது துல்லியமா மீண்டும் நடக்குதுன்றதுதான் மிகப்பெரிய புதுமையான ஞானம். இங்க நம்ம பேசுறாரு லக்ஷ்மி நாராயணன் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா இருந்தாரு, அந்த மாதிரி நீங்களே தான் இருந்தீங்க சத்தியுகத்துல. 84 பிறவி முடிச்சிட்டு பாபாவை மீண்டும் முந்தைய கல்பம் மாதிரியே சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமேகத்துல சந்திச்சுக்கிட்டேதான் இருக்கிறோம், சந்திச்சுக்கிட்டேதான் இருப்போம். இதுக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது. ஒருத்தர் உங்களை திட்டுறாருன்னா, எனக்கு திட்டினாரு, எத்தனை தடவை திட்டினாரு, முதலே கிடையாது. இன்னும் எவ்வளவு நாள் திட்டுவாரு, கல்ப கல்பமா நடந்துகிட்டே இருக்கு, முடிவே கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே நடந்தது, நிர்ணயிக்கப்பட்ட நாடகம், விதிப்படிதானே எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு விதத்துல ரைட்டு தான். இல்ல ஏற்கனவே இருக்கு. பாபா சொல்றாரு அதே மாதிரி நானும் அழுக்கானவர்களை தூய்மை செய்ய வர வேண்டி இருக்கு. பாபா சாட்சிகளா அழப்போட அவங்களை எத்தனை தடவை தூய்மையானாலும் 1000 வருஷம் கழிச்சு மறுபடியும் மறுபடியும் பழைய மாதிரியே தப்பு பண்றீங்க, பூசா பண்ணாலும் பரவாயில்ல செஞ்ச தப்பே பண்றீங்க அப்படின்லாம் ஒரு சலிச்சுக்கல. மறுபடியும் நான் வரேன் உங்களை தூய்மையாக்க. ஆனா 5000 வருஷம் இறுதியில தான் நான் வருவேன், நடுவுல வரமாட்டேன். ஏன்னா என் பேரே பதித்த பாவனர் பண்ணி அழுக்காகும் போது அப்பதான் அவருடைய வேலை, அழுக்கானாதான் அவருக்கு வேலை. இல்ல வீடு பத்தி இருந்தாதான் ஃபயர் சர்வீஸ்க்கு வேலை, எந்த நேரமா வந்து நிற்பாரு. அந்த மாதிரிதான் ஒட்டுமொத்த உலகம் விகார தீயில எரியும் போது வராரு பாபா. தீ எனக்கு படைய நேரம் நம்மளே ஆக்குற பத்தல, வாங்க நீங்களும் வாங்க, நெருப்ப அணைக்கலாம், உலகத்தை தூய்மையா நாக்கலாம் அப்படின்ட்டு. கடவுளே மீண்டும் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்து அப்படின்னு தானே கூப்பிடுறாங்க எல்லாரும். அப்ப அழுக்க தூய்மையாக்குறதுதான் இறைவனுடைய வேலை. கடவுளே இவனுக்கு நல்ல புத்தியை கொடுந்தான்னு சொல்றாங்க, அப்ப கடவுளுடைய வேலையே நல்ல புத்தியை கொடுக்கிறது தான். அதுலயும் குறிப்பா பாரதத்தை தூய்மைப்படுத்த வர்றாரு. உலகத்துடைய ஆரம்பத்துல பாரதத்துல தேவதைகளுடைய ஆட்சி தான் நடந்தது. வெகு காலத்துக்கு முன்னாடின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஆனா எப்ப ஒரு ஊர்ல ஏதோ ஒரு லைன் சொல்லுவாங்க, ஒரு காலத்துலன்றதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனா எப்ப எந்த காலத்துல யாருக்குமே தெரியல. மனுஷன் இதுல பாருங்க, மனித அறிவு பாரு, முதல்ல காட்டு மிராண்டியா இருந்தாங்களாம், ரஸ்தே இல்லாம இருந்தாங்களாம், காட்டுல அழிஞ்சு தெரிஞ்சாங்களா, இஷ்டத்துக்கு விகாரத்துல இருந்தாங்களா, இப்பதான் அப்படியே மாறி ரொம்ப பண்பாடா வந்திருக்கிறான் இப்படியும் சொல்லி இது சயின்ஸ் சொல்லும். இன்னொரு பக்கம் கண்ணு முன்னாடி உலகம் ரொம்ப மோசமா இருக்குது, ஐயோ நாளுக்கு நாள் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கே எது ரைட்னு தெரியாம சொல்றாங்க, எங்கும் நிறைந்தவன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்பான்னு கூப்பிடுற மாதிரிதான் இதுவும். பாபா சார் அவ்வளவு மோசமான உலகத்தை நான் படிச்சா பக்காவான உலகம், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நான் படிச்சது, தேவதைகளுடைய ராஜ்யம், தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்களுடைய ராஜ்யம் எப்ப நடந்துச்சுன்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியல. இருக்கிறதுல பழைய மனிதன் ஆதி மனிதன்னா அது தேவி தேவதை உயர்ந்தவர்கள் அவங்க. சோ அதனாலதான் பழைய பொருள்னு எதை காட்டுறாங்க, சொர்க்கத்துல இருந்த மாளிகை மாடங்களை தானே காட்டுறாங்க. பழமையில் மிக பழமையிலும் தேவி தேவதைகள் இருந்தாங்க, மிக பழமையான, அதை விட பழமையானவங்க யாரும் கிடையாது. பழங்குடியினர் பழங்குடியினர் தேவதை தான் இல்ல, அவங்க கிட்ட இருந்த மாளிகை தங்கம் வைர வைடூரியத்தினால கட்டப்பட்ட மாளிகை, ஜஸ்ட் 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி இருந்த பொருள் எதுவுமே கிடையாது. அதை விட பழைய பொருள் ஒண்ணு இருக்குது அப்படின்னா கதை புருடா, இதுல வேற சித்தர்கள் இல்லையா, சித்தர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் டெபினேஷன் 10000 வருஷம் இருந்தாரு, 10000 வருஷம் இருந்தாரா, எப்படி இருந்தாரு இல்லையா, எதை சொன்னாலும் நம்புறாங்க மக்கள், உண்மை சொன்னா கேள்வி கேட்கறாங்க, அதான் சமக்கமன். அதுவும் கடவுள் சொல்றத சந்தேகப்படுறாங்களாம், மனுஷன் சொல்றத நம்புறாங்களாம். கடவுள் சொன்னது உண்மை நிரூபிக்கிறதுக்கு மனுஷன் எழுதின புக்கல ஆதாரத்தை தேடுறாங்க. இதை விட பழமையான அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சயின்ஸ் எல்லாம் எப்படி தப்பாகுதுன்னு. ஏன்னா சயின்ஸ் சொல்லுது இத்தனை வருடங்களுக்கு முன்பு இருந்தது, இத்தனை 1000 வருடம், இத்தனை 1000000 வருடங்களுக்கு முன்பு. பாபா சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ராதா கிருஷ்ணர் அவங்கதான் மிக பழையவர்கள். சொர்க்கத்துடைய முதல் குழந்தை இந்த கிருஷ்ணர் பாத்தீங்களா, சொர்க்கத்தின் முதல் குழந்தை. ஆனா அவரு பிறக்கும் போதே இந்த உலகம் முழு சொர்க்கம் கிடையாது, அவர் அரியணை ஏறும்போதான் முழு சொர்க்கம், ஆனா அவரு இருக்கிற பகுதி சொர்க்கமாக இருக்கும், விகாரங்களே இல்லாத உலகமாக இருக்கும். அது எப்படி நடக்குது அப்படிங்கறது ஆச்சரியம் இல்லையா. சரி, சோ கிருஷ்ணர் பிறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எங்க பிறந்தாருன்னு தெரியாது. இதுதான் பைபிள்ல வெளிப்பட்டு, ஐயோ இயேசு பிறந்துட்டாரங்க வெளிப்பட்டு அவருடைய மகிமை மாதிரி காட்டிட்டான். அங்க அவருடைய ஆத்மாவும் தூய்மையா இருக்கும், சரீரமும் தூய்மையா இருக்கும், எவ்வளவு சூப்பரான விஷயம் தான். அப்ப அந்த இடம் எந்த அளவுக்கு தூய்மையா இருந்தா அவருடைய உடலே தூய்மையா இருக்கும். சதோ பிரதான பஞ்சதத்துவம் உள்ள ஒரு இடம் உருவாகிட்டு இருக்கு, அநேகமா அது மதுபனா கூட இருக்கலாம் இல்லையா. சோ அல்லது உலக அழிவு ஏற்பட்டு அந்த மாதிரி வேற இடமா கூட இருக்கலாம். சரி, அதனாலதான் அவரு முதல் நம்பர், முக்கியமான குழந்தை, முக்கியமான இளவரசன் இளவரசி அவங்க ராதை கிருஷ்ணர். ஆனா பாபா ஒரு பிரயாணி அல்லது பயணி, எங்கிருந்து வந்தாரு, பரந்தாமத்துல இருந்து, நிர்வாந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறவர், ஒரு பயணம் மாதிரி. ஆனா அவருக்குதான் இந்த உலகத்தை பத்தியே தெரியும், அவர் இந்த உலகத்துல வெறும் 100 வருஷம் தான் இருக்காரு, ஆனா அவருக்கு தான் எல்லாமே தெரியுது. 5000 வருஷம் இங்க இருக்கிறோம், ஆனா நமக்கு தெரியல. இது எவ்வளவு ஆச்சரியம் நடக்குது. உண்மையிலே பயணி அப்படின்னு பாபா சொல்றது ஆத்மாவது தான் இல்லையா? சோ நம்மளும் பயணி தான், ஆனா 5000 வருஷமா இங்க இருக்கிறோம். பாபா 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை வர பயணி, அவரு பரமாத்மா. பாபாவும் ஆத்மா தான், ஆனா சதா தூய்மையான ஆத்மா, அதனாலதான் பரமாத்மா சதாசிவம். அவருடைய குணங்கள் எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும், எப்பவுமே அமைதி, எப்பவுமே தூய்மை, எப்பவுமே ஆனந்தம். அப்படி சதா தூய்மையானவன் நான், நீங்க என்னுடைய பிரியதர்ஷினிகள். தூய்மையானவருக்கு அழுக்கான பிரியதர்ஷினிகள் நான். அழுக்கா இருக்கும்போது நீங்க என்னுடைய பிரியதர்ஷினி சொல்லி சொல்லி அவரு அப்ப பாருங்க, அவருடைய மகிமை பாட சொல்றாரு, அவருடைய குணத்தை பாட சொல்றாரு. அப்ப அவருடைய குணம் அவருக்கு நான் மனைவி. யோசிச்சுப்பாங்க, என்னுடைய கணவன் ஸ்ரீராமர் எந்த பொண்ணு ஏறு எடுத்து கூட பாக்க மாட்டாரு, ஆனா நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேன். அவருடைய மகிமை பாடுபாடு என்ன கொஞ்சம் அப்பேற்பட்ட மகானுக்கு மனைவினா நான் எப்படி இருக்கணும்ன்ற அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கும், தானா அவருக்கு ஆயிடும். அதுக்காகத்தான் பாபா சார், நான் சதா தூய்மையானவன், என்னுடைய பிரியதர்ஷினிகள் நீங்க. ஒரு கணவன் பார்த்தா ஒரு மனைவி நல்லா இருக்கும்போதுதான் அவளோட இருப்பான், அவ கெட்டு சீரழிஞ்சிட்டா அப்படின்னா மனைவினே சொல்லிக்க மாட்டான். மனைவின் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டோம், ஆனா பாபா நம்ம கெத்து சீரழிஞ்ச அப்புறம் வந்து சொல்றேன்னு பிரியதர்ஷினி சொர்க்கத்தை வந்து சொல்லல. நாம இது பிரியதர்ஷன் பாருங்க, பாபா வந்து சொல்றாரு கருப்பாயிட்ட, ஆனா இது உன்னுடைய உண்மையான குணம் இல்ல, நீ வெள்ளையா இருந்த மீண்டும் உன்னை நான் வெள்ளையாக்குறேன், உங்க ஆத்மாவ அழுக்க நீக்கிறேன், அழுக்க நீக்கிறேன். சோ இந்த உலகத்துல எந்த விஷயம் உங்களை இழுத்தாலும் புரிஞ்சுக்கணும், கருப்பாக்க ட்ரை பண்ணுது. எந்த விதமான உடல் உணர்வு வந்தாலும், அது காமம், கோபம், பற்று, பேராசை, அல்லது பிடித்த உணவு, பிடித்த நபர், எல்லாமே அதெல்லாம் கருப்பாக்குதுன்னு புரிஞ்சுக்கணும், நம்மள செயலாக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பாபா தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. அது எதுலயுமே உங்க புத்தியில ஒட்டக்கூடாது, இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது, அது இருக்கவே கூடாது. அது இருந்துச்சுனாலே அது சத்தியுக சம்ஸ்காரம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். சத்தியுகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், சத்தியுகத்துக்காக போறதுக்காக பாபா இவ்வளவு உழைக்கிறார். அவருடைய உழைப்பை நாம வீணாக்கிடக்கூடாது. சோ இதெல்லாம் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்றார், ஆத்மாவை வெள்ளையாக்குறேன், அழுத்து நீக்கிறேன். ஒரே பயணி, எல்லாரையும் அழகுபடுத்துற ஒரே பயணி பாபா. நம்மளும் பயணி தான், ஆனா நம்ம நீண்ட காலமா இருக்கிறோம். அவரு இப்பதான் வர்றாரு, வந்த உடனே எல்லாரையும் தூய்மையாக்குறாரு. இதுல பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு சிலருக்கு வாத்தியாருன்னு பேர் இருப்பாங்க, ஒரு சில நடிகர்கள் இந்த மாதிரி நல்ல கருத்தை சொல்றாரு. ஆனா உண்மையில அவருடைய படத்தை பார்த்துதான் கெட்டே போயிருப்பாங்க. ஒரு பக்கம் நல்ல நல்ல கருத்து இருக்கும், இன்னொரு பக்கம் பயங்கர விகாரம் இருக்கும். உண்மையான வாத்தியார்னா அது யாரு? பாபா தான். எல்லாரையும் அழகாக்குறாரு. கருப்பா இருக்கிற பிரியதர்ஷினிகளை வெள்ளையாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மிகவும் அன்பான பயணியா இருக்கிறாரு பாபான்னு யோசிச்சு பாருங்க. ஐயா பாபா பேரை கெடுக்கிற மாதிரி மாறிட்டோம். இந்த டைம்ல வந்து சொல்ற, நீ என்னுடைய பிரியதர்ஷினி மாறு அப்படின்ட்டு. எவ்வளவு அன்பான பயணி, அடப்பட நான் 100 வருஷம்தான் இருக்கிறேன், இவங்க எக்கேடு கேட்டா எனக்கு என்ன அப்படின்லாம் அவர் நினைக்கலாம். எவ்வளவு அன்பான பயணி பாரு, இதுக்குள்ள எவ்வளவு மாத்தணும் முடியுமோ மாத்துற. சொர்க்கத்துல இயற்கையான அழகு இருக்கும், தேவதைகள் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இப்ப பிராமணர்களுடைய உடம்பு பழசு, அதனால அழகுல இருந்து அழுக்காகிட்டீங்க. பயணியான நான் உங்களை அழகுபடுத்துறேன். நான் இந்த பழைய கருப்பான பிரியதர்ஷினியோட உடல்ல பிரவேசிச்சிருக்கிறேன். யாரு சொல்றாரு? பிரம்மபாபு சொல்ற. இவ்வளவு அழகா தேவதையா இருந்தீங்க நீங்க, ஆனா உங்க கடைசி பிரிவுல அழுக்கான உடல்ல இருக்கிறீங்க. நாங்கள அழகுபடுத்துற பிரயாணி, இந்த பழைய கருப்பான உடம்புல பிரம்மா உடம்புல நான் வந்திருக்கிறேன். வந்து அவரையும் சரி உங்களையும் சரி வெள்ளையாக்குறேன். வெள்ளையான அழகான உடல்ல பிறகு எடுக்கிறதுக்கு தகுதி அடைய வைக்கிறோம். உங்க ஆத்மாவை வெள்ளையாக்கி தூய்மைப்படுத்தி. பாபா சொல்றாரு, ஒரே பயணின்னா வந்து எத்தனை பேரை அழகுபடுத்துறேன். சோ இது ஞாபகம் இருந்தா நமக்கு எந்த அகங்காரம் வருமா? இல்ல எவ்வளவுதான் உழுந்து உழுந்து சேவை பண்ணாலும் எத்தனை பேரை உருவாக்கி இருப்போம்? ஒன்னு ரெண்டு அஞ்சு பத்து, மிஞ்சி மிஞ்சி போனா 50 100, அவ்வளவுதான். அதுக்கு மேல உருவாக்கி இருக்க மாட்டேன். சரி, அப்படியே ஒரு 1000 அதிகபட்சம் வேணா சொல்ல, 1000 அதுக்கு மேல ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்க முடியாது. ஆனா பாபா கோடானு கோடி பேர் ஆக்குற ஒரே ஆள். இப்ப அவருக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அதை நம்ம நினைச்சு பாக்கணும். நான் ஒருத்த வந்து எத்தனை பேர் இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க உருவாக்குனா கூட அது பாபா தான் உங்களுக்கு உந்துதல் கொடுத்து தட்டி கொடுத்து தேவையான நேரத்துக்கு பாயிண்ட கொடுத்து பண்றது. நானுங்கிற அகங்காரமே வரக்கூடாது. அதான் பாபா சார், இவருக்கு உடம்பே கிடையாது, எத்தனை பேரை உருவாக்குற பயணி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாபா சொல்றார், நான் அழகா வழி கொடுத்தாலும் அந்த ஸ்ரீமத் படி நீங்க எப்ப நடப்பீங்களோ அப்பதான் நீங்க அழகாக முடியும். ஜூ மந்திரகாலி திடீர்னு உங்களுடைய பழைய அசுர குணங்கள்லாம் மறந்த தெய்வீக குணம் வரட்டும், அப்படி கிடையாது. வழி கொடுக்கிறாரு, ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆகிடு. சோ ஒரு விஜய் பாட்டு வரும்ல, இப்போ இல்லாட்டி எப்போ, அந்த மாதிரி இதோ 20 வருஷத்துல சுத்தமான விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான பார்வை இருக்கும். திடீர்னா வரும், இப்ப இல்லாட்டி எப்ப, இப்ப அது வரணும். ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பர்லாம் அழகா இருக்கிறவங்க பாக்குறேன், இந்த உணவை சாப்பிடுறேன், இந்த பேச்சு பேசுறேன், இப்படியே போயிட்டே இருந்தா திடீர்னு முடிஞ்சிடும். சங்கம பண்ற எப்ப அப்ப துடிப்பு அலட்சியமா இருந்துட்டுமே அப்படின்னு ஒரு ஒரு இதுலயும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர்றாரு இல்லையா, சோ அதுதான் பாபா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற, சோ ஒண்ணுத்துல கூட நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாது. சோ எப்ப நான் சொல்றபடி அப்படியே நடக்கிறீங்களோ அப்பதான் அழகா மாற முடியும். உங்க ஆத்மால அழுக்கு படிஞ்சதுனால கருப்பாகிட்டீங்க. இப்ப அழுக்கை எப்படி நீக்கிறது? என்னோட யோகத்தை இணைக்கிறதன் மூலமா தான் அழுக்கு நீங்கும். பாபாவுடைய வழிபடி நடந்தா அழகாயிடுவீங்க, ஆத்மால இருக்க அழுக்கு போயிடும். அதுல முக்கியமான வழி என்ன? என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். புத்தி யோகம் முழுக்க முழுக்க பாபா. அந்த நினைவுன்ற நெருப்பு மூலமா தான் அழுக்கு எரியும். பல ஜென்மமா தேக உணர்வு எனது எனதுன்னு சேர்த்து வச்ச குப்பை எல்லாம் எரியணும்னா ஏன் இது எதுவுமே இல்ல, அனைத்தும் பாபாவுடையது அப்படின்ற அந்த நினைவு அதை சொல்லி 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 கண்டினியூஸா சொல்லி சொல்லி அதுலயே அப்படியே நிலைக்கும் போது அது எரிஞ்சிடும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கட்டுக்கதையில மிகச்சரியான விஷயங்கள், நேரடியா பாபா புரிய வைக்கிறார், நிறைய புரிய வைக்கிறார், ஆனாலும் நீங்க மறந்துடுறீங்க. ஏன் மறக்கிறீங்க? யோகம் சரியா இல்ல, பாபா மட்டும் நினைவு இருந்தா பாபா சொன்னது மறக்காது, மற்ற விஷயங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் புத்தியில போடுறதுனாலதான் யோகம் இருக்க மாட்டேங்குது, பாபா சொன்ன விஷயங்கள் புத்தியில தங்க மாட்டேங்குது. காரணம், மோகமற்றவரா ஆகல, இன்னும் கணவன் மேல, மனைவி மேல, குழந்தை மேல, அப்பா அம்மா மேல, அல்லது பிராமண பரிவாரத்துல யார் மேலையாவது பற்று வந்துடுது. அதனாலதான் பாபா சொல்ற விஷயத்த மறக்கிறீங்க, பாபா நினைவ மறக்கிறீங்க. பாபா சதா காலத்துக்கும் தூய்மையின் கடல், தூய்மைனா ஹிந்தில பவித்ரம், சோ பவித்ரத்தின் கடலா இருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம தான் இப்ப இரும்பு யுகத்துல இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய உடலும் பொய்யா கிடைச்சிருச்சு, அழுக்கானதா கிடைச்சிருச்சு. ஏன்னா தங்கம் எப்படியோ அப்படித்தான நகை, தங்கத்துல கலப்புறதா நகையிலும் கலப்புறா இருக்கும். சோ இந்த உலகமே பஞ்ச தத்துவமே சமோ பிரதானமா இருக்கிறதுனால உடலும் சமோ பிரதான உடலா கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு அடிப்படை காரணம், உங்க ஆத்மா அழுக்கானதுனால, அழுக்கான எண்ணங்களை நினைத்ததுனால, இந்த உலகத்தை அழுக்காக்குனதுனால உங்களுக்கு கிடைத்த உடலும் அப்படி ஆயிடுச்சு. சோ இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அத பிடிக்கணும். எது அது? ஆத்மா. ஆத்மாவில இருக்கிற அழுக்க நீக்கங்க, அதுக்கு ஒரே வழி பாபா நினைச்சு. சோ மனிதர்களுக்கு தெரியல எதை எங்க அழுக்கு சேருதுன்னு தெரியல, ஏதோ உடல்ல சேர்ந்ததுன்னு நினைச்சிட்டு கங்கையில குளிக்கிறாங்க, ஞான ஸ்நானம் தண்ணியில முக்கி எடுக்கிறாங்க. சோ ஆத்மாவில சேர்ந்திருக்குது. ஆத்மா தூய்மையாகணும்னா இறைவன் நினைவு, யோக அக்னியில போடணும் ஆத்மாவை. அப்பதான் அழுக்கு நீங்கும். ஆத்மாவில இருக்கிற அழுக்கு நீங்கணும்னா பரமாத்மாவை நினைக்கணும். உடல்ல அழுக்கு இருக்குது போய் கங்கையில குளிக்கிறதுக்கு, ஆத்மாவில இருக்குது. சிவபாபா சொல்றாரு, நான் சதா பவித்திரமா இருக்கிறேன். ஒருவேளை நான் சதா பவித்திரமா இல்லைன்னா உங்களை யார் பவித்திரமாக்குறது, யார் தூய்மையாக்குறது? எப்பவுமே தூய்மையா இருக்கிறவரு தான் தூய்மையாக்க முடியும். இங்க யாரும் எப்பவும் தூய்மையா இல்லை, அதுவும் இப்ப யாருமே தூய்மையா இல்லை, நிரந்தரமா தூய்மையா இருக்கிறது. தூய்மையை பத்தி பேசினதுனாலதான் இயேசு கொலை பண்ணாங்கன்னு பாபா சொல்றாரு. சோ தூய்மையா இருந்திருந்தாங்க, அவர் பண்ணிட்டாங்க, அடுத்த பிரிவில் வந்து அவரே தூய்மை இழப்பார். சோ அதனாலதான் ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் நம்ம மக்கள், நீயே தூய்மை இழக்கதான் போற, நீனா எங்களுக்கு தூய்மையா இருக்கிறன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா பாபா கிட்ட அப்படி கேட்க முடியாது, ஏன்னா பாபா எப்பவுமே தூய்மையா இருக்கிறார், அதனாலதான் நம்மள தூய்மையாக்குறாரு. அப்படி இல்லைன்னா யாரு நம்மள தூய்மையாக்குறது? நினைச்சு பாருங்க உலகம் எப்படி இருக்கும்ட்டு. சோ அதனால முதல் முக்கியமான விஷயம் தூய்மை, அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், முதல்ல ஆத்மான்னு உறுதியா நம்புங்க, உங்களை ஆத்மான்னு நம்புங்க உறுதியா. அழிக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா நான் எப்பவுமே இந்த பூமியில இருக்கிறேன், ஒரு காலத்துல தூய்மையா இருந்தேன், இப்ப அழுக்கா இருக்கிறேன். அது மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கட்டும். 84 பிறவியின் அழுக்கு படிஞ்சிருக்குது ஆத்மாவில, அதுலயும் குறிப்பா 63 பிறவியில இல்லையா. முதல்ல 21 பிறவியில எந்த பாவமும் பண்ண மாட்டோம். சோ 63 பிறவியின் அழுக்கு படிஞ்சிருக்கு. சோ இப்ப அந்த அழுக்க நீக்கணும், தூய்மை ஆகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, பாபாவோடு யோகத்தை இணைங்க. சோ இந்த பிளாஸ்டிக்ல அதுல எல்லாம் ஒரு சில அழுக்கு எல்லாம் இருக்கும்பொழுது ஆளா போட்டோடனே டக்குன்னு போய் அப்படியே விளையாடும், மேஜிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாவில ஜென்ம ஜென்மமா சேர்ந்த அழுக்க தூய்மையாக்குற மேஜிக்னு பாபாவோட புத்தி இணைங்க, தூய்மையாயிடுங்க, அவருக்கு ஈக்குவலா தூய்மையாயிடுங்க. நிரந்தரமா அவரோட புத்தி இணைஞ்சிருந்தா எந்த விகாரமும் இருக்காது. இதுல எனக்கு கணவனும் பாபா தான், மனைவியும் பாபா தான், குழந்தையும் பாபா தான்னா எப்படி விகாரம் வரும்? உடலே இல்லாத ஒருத்தரை கணவனா நினைக்கும் போது எப்படி விகாரம் வரும்? உங்களுக்கும் உடல் இல்லைன்ற உணர்வு இருக்கும்போது எப்படி விகாரம் வரும்? ஆனா இதுல அலட்சியமா இருந்தீங்க, விகாரத்துல வீழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா தண்டனை அடைவீங்க. பயங்கரமான தண்டனை அனுபவிக்க போறாங்க எல்லோரும். அதுல இருந்து தப்பிக்க கூடிய வழிய, ஈஸியான வழிய, சரியான வழிய நான் சொல்றேன்னா நீ ஏன் அந்த வழிப்படி நிரந்தரமா முயற்சி செய்யக்கூடாது? என்ன உன்னை வெட்டியா முடிக்க சொன்னாரு? என்ன நினைச்சிட்டு இருன்றான், சதா சிவனே நினைச்சிட்டு இருன்றான், அவ்வளவுதான். ஏன் நிரந்தரமா முயற்சி பண்ணக்கூடாது? ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிறோம், ஜஸ்ட் முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீ விழுந்து என்ன பண்ண போற? உலகம் அழிய போகுது. இனி தண்டனை தான், தண்டனை தான். ஏ ஜெயிலுக்குள்ள வந்தாச்சு, ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கான வழிய சொல்றாரு. இன்னும் இன்னும் ஜெயில இருக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்க, ஆனா ஜெயில அழிக்க வர போறாங்க. ஏன் முயற்சி செய்யக்கூடாது? ஏன் விகாரத்தை விடக்கூடாது? பாபாவை நினைவு செஞ்சு ஏன் தூய்மையாக கூடாது? எப்படி முயற்சி செய்யணும்? அப்பாவை நினைக்கிறது எப்படி இருக்கணும்னா, மாயா எந்த விதமான புயலை எடுத்துட்டு வந்தாலும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத மாதிரி மனநிலையை மாத்தணும். நீ எடுத்துட்டு வா, நீ ரம்பையை எடுத்துட்டு வா, தேவலோக ரம்பையே எடுத்துட்டு வா, ஊர்வசியே எடுத்துட்டு வா, கொஞ்சம் கூட எனக்கு சலனம் வராது, அந்த அழக பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் கூட வராது. எப்படிப்பட்ட கடுமையான சமஸ்காரம் உள்ளவன் எடுத்துட்டு வா, கொஞ்சம் கூட கோபம் வராது. அந்த மாதிரி எப்படிப்பட்ட துரோகம் ஆனாலும் பண்ணட்டும், அவன் மேல கொஞ்சம் கூட வெறுப்பு வராது. அந்த மாதிரி மனநிலை வைக்க. ஆனா கலியுகத்துல நான் இல்லவே இல்லை, இது ஏதோ ஒரு ஜென்மத்துல. இப்ப கனவுல வந்து யாரோ ஒருத்தர், உங்க அப்பாவே கனவுல உங்களை கொலை பண்ற மாதிரி வருது. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு ஜென்மத்துல பொண்ணு இருக்காருல இருக்குது மனுஷன், அதான் பிறந்திருக்கிறோம்னு தோணும். அந்த கனவு வந்ததுனால ஒன்னும் உங்களுக்கு வெறுப்பு வராது. அது மாதிரி இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல நடந்த மாதிரிதான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும். இப்ப நடக்கிற மாதிரி அனுபவமே ஆகக்கூடாது. அப்பதான் மாயாவனால அசைக்க முடியாத மனநிலை உருவாக்க முடியும். அப்ப என்ன பண்ணும்? பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய நினைவு. அப்ப யோகத்துல இருந்தா நிறைய எண்ணங்கள் வரும், விஞ்ஞானங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் இதை பற்றி வரும். சோ பாபாவை மட்டும் நினைவு செஞ்சிட்டு இருக்கிறது தான் இந்த ஜென்மம், பிராமண ஜென்மம். அதை தவிர வேற ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க பிராமண ஜென்மத்துக்கே வரலன்னு அர்த்தம். அது வேற ஜென்மம், பழைய ஜென்மம் தான் அது. ஆனா இப்ப நீங்க பாபாவை நிரந்தரமா நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்பதான் நீங்க பிராமண ஜென்மம் எடுத்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னா அது ஏதோ பழைய ஜென்மத்துடைய ஞாபகம் அப்படின்னு அதை கண்டிக்கவே கூடாது. டக்குன்னு விட்டணும், அதுல என்ன ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியும். அந்த அப்பதான் மனநிலையும் ஒரே சீரா இருக்கும். அந்த மாதிரி பாபா நினைவிலேயே மூழ்கணும். ஆடாத அசையாத இல்லமாகுங்கள். இதனுள் இருக்கும் ஆத்மா பாபாவின் நினைவு மூலம் பரிபக்குவ நிலைக்கு வந்துவிட்டால் பிறகு கர்மாதீத நிலை வந்துவிடும். எந்த விகர்மமும் ஏற்படாது. ஆத்மா பவித்திரமாகிவிடும். எல்லாமே உழைப்புல தான் இருக்கு. பரமாத்மாவுக்கும் பங்கு இருக்குது. நாம் அவரை நினைக்கிறோம், அவர் எப்படி வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நடைமுறையில நடக்கணும் இல்ல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கற்பிக்கிற மாதிரிதான் கற்பிச்சார். கற்பிச்சதுக்காகத்தான் அவரை பக்தியில வணங்குறாங்க. ஆனா எதை கற்பித்தார்? மிக பழமையான பாரதத்தின் ராஜயோகத்தை கற்பித்தார். இது அதே பழமையான ராஜயோகம். அதனுடைய சாரமே என்னை நினைவு செய்யுங்கள். அதுதான் மகாமந்திரம். அத பண்றதுலதான் உழைப்பு இருக்குது. எல்லாமே நினைவு பற்றிய விஷயம். பாபா கட்டளை இடுகிறார், என்ன நினைவு செய்யுங்க. ஆனா மாயா கட்டளை இடுது, அவரை நினைவு செய்யாத, அவரை தவிர எல்லாத்தையும் நினைவு செய்ய அப்படின்னு கட்டளைப்படி நடக்க விட மாட்டேங்குது. பாபாவுடைய கட்டளைப்படி நடக்க விட மாட்டேங்குது. மாயா தடை போடுது. பாபா சொல்றாரு, நீங்க என்ன நினைவு செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி தூய்மை ஆகிடுவீங்க, ஞானமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர் ஆகிடுவீங்க. நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு 3 அடி நிலம் கிடைக்கல, ஆனா தந்தை உங்களுக்கு முழு உலகத்தின் ஆட்சியை கொடுக்கிறார். அதனாலதான் எல்லோருமே பாபாவை நினைவு செய்யறாங்க. ஒளியிலிருந்து விலகி செல்வதற்கு மனிதர்கள் வானப்பிரஸ்தம் போறாங்க, அதாவது முக்தி தாமத்துக்கு போக விரும்புறாங்க. முக்தி ஜீவன் முக்தி இந்த ரெண்டுத்தையும் பாபாவை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. பாபா தான் முதன் முதலாக பாபா மூலமா தான் நாம சூத்ரன்ல இருந்து பிராமணன் ஆகிறோம். இதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அமரும் போதும் நடக்கும் போதும் தன்னுடைய முயற்சி செஞ்சிட்டு வாங்க. நீங்க இதை அறிவீர்கள், நினைவு செய்தால் வெள்ளையாகிடுவோன்னு. உங்க ஆத்மா தூய்மையாகிடும். தூய்மையான தந்தை வந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்ற. மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்யுங்க. மனுஷன் வியாதியில விழுந்தா அவனுக்கு குறிப்பிட்ட யாரையாவது நினைக்கும்படி சொல்றாங்க. அப்படி நினைவு செய்ய முடியுமா? இதுல மிக பயிற்சி வேண்டும். அப்பதான் கடைசி எண்ணப்படி மறுபிறவி கிடைக்கும். மறுபிறவி ஏற்படும். நீங்க பாபா நினைவுல இருக்கணும். கர்மாதீத ஆகியே தீரணும். யோகம் மூலமா ஒருத்தர் பாவங்களை எரிச்சிட்டாங்கன்னா அவங்க தண்டனை அடைய மாட்டாங்க. யோகத்துல இல்லைன்னா தண்டனை பெற்று முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. இதிலும் வரிசை இருக்குது. உண்மையான தூய்மையான பயணி ஒரு பாபா. எல்லா ஆத்மாக்களும் உண்மையிலே பயணிகள் தான். எல்லாருமே தூரத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். வந்து நம்ம பாட்டு நடிக்கிற நடிகர்கள். ஆனா எங்க இருந்து வந்தோம்? வீட்டுல இருந்து வந்திருக்கிறோம். இப்ப நாம் இருக்கிறது ராவணனுடைய நாடு. வெளிநாடு இல்லையா? ராவணன் அழுக்காக்கிட்டான். நான் தான் பிறகு அழுக்கானவர்களை தூய்மைப்படுத்தி கூடவே அழைச்சிட்டு போற. சில குருவுக்கு ஏராளமான சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க அவர் கூடவே அழைச்சிட்டு போறது கிடையாது, அவங்க கூடவே சிஷ்யர்களை அழைச்சிட்டு போறது கிடையாது, அவரும் போறது கிடையாது சொர்க்கத்துக்கோ முக்திதாமத்துக்கோ. போறதுக்கான வழியும் அவங்களுக்கு தெரியாது, ஜோதி ஜோதியா ஜோதியோடு ஜோதியா அவங்க கலக்கிறதும் கிடையாது. அப்படி கலந்த ஆத்மா அழிஞ்சிச்சுன்னு வருமே, ஆத்மாவும் நிரந்தரமானது, சிதறெல்லாம் செய்யாது, சரீரம் தான் அழியும் எரியும். தற்கொலை செய்யறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட ஆசை நிறைவேறல அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட மூழ்கி இறந்துடுறாங்க. கணவன் மனைவி தற்கொலை பண்றாங்க, குடும்பத்தோட குழந்தைங்களும் சேர்த்து கொலை பண்ணிடுறாங்க, அது கொலை. பட் கணவன் மனைவி சேர்ந்து அல்லது காதலன் காதலி அந்த மாதிரி எல்லாம் தற்கொலை பண்றாங்க. அந்த மாதிரி தற்கொலை பண்றவங்க மகாபாவிகள் சொல்லுவாங்க தற்கொலை பண்றவங்கள. ஏன்னா ஆத்மாவை அழிக்க முடியாது, சரீரம் தான் அழிஞ்சிருது. அதனால பாபாசுரரு முரளிய பயங்கர டேலண்டா கூட ஒருத்தர் நடத்தலாம், ஆனா அப்படிப்பட்டவரையும் ஒரே அடியில முடிக்கக்கூடிய பலசாலி மாயா மாயாவுடைய குத்துச்சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது யுத்த மைதானம், போர் நடக்கிற மைதானம். ஆனா சாஸ்திரத்துல ஏதோ மனிதர்கள் மனிதர்களோடு யுத்தம் பண்ற மாதிரி எழுதிட்டாங்க, அதுக்கும் இங்க உண்மையில நடக்கிறதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. சரி, பாபா சொல்றாரு நிரந்தரமா நினைவு செய். ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? இல்லன்னா பயங்கரமான தண்டனை. இல்ல அந்த தண்டனை சொல்ற வேதங்கள்லயும் தண்டனை பற்றி இருக்குது, ஆனா அதையெல்லாம் விட மோசமா இருக்கும் தண்டனை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் சொல்ற, ஏன் முயற்சி செய்யக்கூடாது? ஜஸ்ட் நினைவு நினைவு நினைவு. அப்பா 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 வேற எதுவுமே தெரியக்கூடாது. அப்பா ஆஸ்தி ஆஸ்தி அப்படின்னும் போது நாராயணன் எப்படி இருப்பார், எவ்வளவு பரிசுத்தமான எண்ணங்கள் பார்வை வார்த்தை இருக்கும், இனிமையான வார்த்தைகள் இருக்கும். சோ அதை நினைவு செஞ்சு செஞ்சு அதே மாதிரி நான் இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அடுத்த ஒரு மணி நேரம் நான் நாராயணனா தான் மத்தவங்க கிட்ட பேசணும், அப்பாவை வெளிப்படுத்தணும், அல்லது நான் நாராயணன் மாதிரி நடந்துக்கணும், இதேதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கும். அந்த முயற்சி பண்ணுங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ண, மாய என்னதான் புயலை எடுத்துட்டு வந்தாலும் ஆடாத அசையாத வீடு மாதிரி மனநிலை இருக்கணும்ன்ற, அதுதான் அச்சல்கர். அச்சல்கர்னா என்ன அர்த்தம்? ஆடாத அசையாத வீடு. இந்த உடம்பு வீடு, ஆத்மாதான் உள்ள வசிக்கிறவர். பாடாத அசையாத வீடுனா என்ன? கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகாம இருக்கிறது. சோ அதுதான் அப்படியே தியானத்துல இப்படி உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம்? அது உண்மையில கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகுங்க. சோ அது அச்சல்கர்னு ஒரு மதுபன்ல வந்து ஒரு நினைவு சின்னம், அனைவரும் ஒரு கோயில் நினைக்கிறோம். அச்சல்கர் தில்வாரா மாதிரி அது ஒரு கோயில் இருக்குது. அப்படி ஆகுங்க. அந்த மாதிரி ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? நிரந்தரமா பாபாவுடைய நினைவு இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அவருடைய நினைவின் மூலமா பரிபக்குவ நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா கர்மாதித்த நிலை வந்துடும். என்ன அர்த்தம்? எதுக்கும் ஆடாத அசையாத நிலை. அதுக்கு நிறைய யுக்திகள் பாபா சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் எவ்வளவுதான் பயங்கரமான மோசமானவனா இருந்தாலும், பயங்கரமான பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும், தன்னுடைய மகள் பேரண்ட்ஸ் பேச்சு இவங்க கிட்ட வந்து வக்கரமா நடந்துக்க மாட்டான். அதுக்குதான் பார்த்து சொல்றாரு, இருக்கிறதுல பயங்கர வயசான தாத்தா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே நம்மளுடைய பேரண்ட் பேச்சுகள். அது ஒரு யுக்தி. அப்படி மனசு சஞ்சலம், ஐயோ ஒரு என்னுடைய பேத்தியே நான் தப்பா பார்த்துட்டேனே, என் பேரனையே தப்பா பார்த்துட்டேனே அப்படின்ற அந்த உணர்வு, அது உங்களுக்கு ஒரு நமக்குள்ள கிரியேட் பண்ணணும். ஒரு வெக்கக்கேடுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி வெக்கக்கேடான விஷயங்கள் குரான்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு நம்மளே தண்டனை, ஒரு குற்றமான பன்மையை வளர்க்கணும். அப்பதான் பரமாதித்த நிலை வரும். அந்த முயற்சி பாபா நினைவு ரெண்டுமே அட் டைம்ல நடக்கும். அச்சல் கரு சூப்பர், நல்ல அச்சல் கரு ஆடாத அசையாத வீடு கர்மேந்திரன், அந்த மாதிரி ஒரு சில மாதிரி இருக்கணும். அதுதான் மே சாமி முன்னாடி போய் உனக்கு கண்ணே இல்லையா, அம்மன் சிலைக்கு முன்னாடி போய் ஒரு பொண்ணு கேக்குது உனக்கு கண்ணே இல்லையா, ஆனா அந்த பொண்ணுடைய சிலைதான் அது அப்படின்னு அதுக்கே தெரியல. ஆடாம அசையாம இருந்த அந்த சிலை இன்னைக்கு ஆட்டம் கண்டுருச்சு. சோ மீண்டும் ஆடாத அசையாத வீடு அச்சல் தராதுங்க. சோ மிகப்பெரிய சக்தி அதுதான், அமைதியாவே இருக்குது. ஒரு டைம் உங்களை நக்கல் பண்றவங்க கூட ஒரு டைம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்களால இருக்க முடியுது. எந்த விகர்மமும் ஏற்படாத அந்த நிலை கர்மாதித்த நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கான ஞானத்தை போட்டு யோகத்தை போட்டு அதுலயே இருக்கணும். இதுலயும் பாஸ் ஆகுறேன், இதுவும் கடந்து போகணும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன இதுலயும் பாஸ் ஆகி காட்டுறேன், இதுலயும் பாஸ் ஆகி காட்டுறேன், இதுலயும் பாஸ் ஆகி காட்டுறேன், அதுவே பாபா மார்க் போடுறாரு. பாபா பாபா என்ன இதுல பாஸ் ஆயிட்டான், இதுல பாஸ் ஆயிட்டான், இதை மட்டுமே நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருங்களாம், பெரும்பான்மையான டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி பாபாவுடைய நினைவை அதிவேகப்படுத்துங்க. டைம் ரொம்ப கம்மி இல்லையா, உழைப்பு இருக்குது, ஆத்மா பவித்திரமாக்கணும் ஆகணும், அதுக்கு இந்த உழைப்பை நீங்க பண்ணணும். உங்களை தூய்மையாக்குற பங்கு பரமாத்மாவுக்கும் இருக்குது, அதனாலதான் அவரை நினைக்கிறதுக்கான வழிய வந்து நடத்துற அந்த உழைப்பு. சோ அவர் உழைக்கிறார் நம்மள தூய்மையாக்க, அப்ப நம்ம உழை நமக்காக அவர் உழைக்கும் போது நாம உழைக்காம இருக்கலாமா. ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போதிச்ச அதே பழமையான ராஜயோகத்தை இப்ப பாபா சொல்றார், என்ன நினைவு செய்யுங்க. சோ முக்கியமான விஷயம் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கிற விஷயம்னா என்னை நினைவு செய்யுங்க. நிரந்தரமா நினைவு செய்யறதுதான் எல்லாமே ஆதாரமே இதுதான். நான் கொடுக்கும் கட்டளைகளை நெத்தில எழுதி ஒட்டிக்கோன பைபிள்ல இருக்கும். சோ அந்த மெயின் கட்டளை என்ன மட்டும் நினைவு செய்யும். ஆனா மாயா கட்டளைப்படி நடக்க விட மாட்டேங்குது, தடை போடுது இல்ல. நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்டுட்டு அப்புறம் பழக்க தோஷத்துல எதையோ ஒண்ணத்தை பாத்துட்டு இருக்கும்போது ஞானம் வருது பாக்குறாங்க, இதையும் பார்த்துட்டு மத்ததையும் பாக்குறாங்க. அப்புறம் எங்க பாபா நினைவு, அப்ப பாபா நம்மளுடைய அதாவது அந்த காலத்துல வந்து இறைவனை தவிர வேற எதையுமே நான் புகழ்ந்து பாட மாட்டேன்னு சில புலவர்கள் சொன்னதா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கும். பாபாவை தவிர யாருமே பெரிய விஷயமாவே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப அவரை மட்டும் நினைக்கணும், அவர் சொன்னதை மட்டும் கேட்கணும், அப்பதான் அது சாத்தியம். ஆனா மாயா என்ன பண்றது, இல்ல இல்ல இதையும் கேளலாம், நான் சொல்றதையும் கேளலாம், அந்த மதத்துல இருக்கிறதும் கேளலாம், அதையும் பாரு, அதையும் சாப்பிடாம், இந்த மாதிரி கட்டளை இப்படி நடக்க விடாம பண்ணுது, தடை ஏற்படுத்துது இல்லையா. ஃப்ரெண்டு மூலமா, கணவன் மூலமா, குழந்தை மூலமா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் மம்மி, தப்பு இல்ல மம்மி, கடவுள் ஒண்ணு அப்படி சொல்ல மாட்டார் மம்மி. ஆமா இல்ல இதுவும் நியாயம்தான் இல்ல, அப்படின்னு சாப்பிடுங்க. இதுதான் மாயா, தடை போடுது. இதுலதான் உழைப்பு இருக்குது. நினைவு, நினைவு பற்றிய விஷயம் என்ன, நினைவு செஞ்சா என்ன மாதிரியே தூய்மை ஆயிடுவேன், எனக்கு சமமா ஆயிடுவேன், பாபாவுக்கு சமமா சக்தி. தூய்மைதான் சக்தி இல்லையா? என்ன மட்டும் நினைவு செஞ்சுட்டாரு, என்ன மாதிரியே ஆயிடுவேன். நிறைய ஹடயோகிகள் அவங்கள நினைவு செய்ய சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி நம்மளும் வீணா போறது இல்லையா? சரி, அது மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க பாபா நினைவு மட்டுமே நம்ம புத்தியில இருந்தா ஞானம் நிறைந்தவராயிடும். ஏன்னா ஞானம் அப்படியே உள்ள போவோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பாபா நினைவுலயே மூழ்கி இருந்தோம் அப்படின்னா முதல்ல மனசு டயர்டாக குஷி குஷியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஊக்க உற்சாகத்தோட இருக்கும். அப்ப ஞானம் புரியும், நல்லா உள்ள போகும். அதே நமக்கு தெரியும், நல்ல காலையில எடுக்கிற முரளி, இந்த வீடியோல கூட நல்ல காலையில எடுக்கிற முரளி எல்லாம் பயங்கர புத்துணர்வா இருக்கும். கொஞ்சம் நைட் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த சோர்வு, அப்ப அந்த மைண்ட் வந்து அது இந்த ஞான சிந்தனை பண்ண முடியாம ஒரு பிளாக் பண்ணுது, அந்த டயர்டு வருது. ஏன்னா நம்ம பாபாவே 24 hours நினைக்க முடியல, ஆனா நினைத்தால் எப்பவுமே அந்த ஊக்க உற்சாகம் இருக்கும்ன்றது. ஞானம் நிறைஞ்சவர் ஆயிடுவீங்க, சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆயிடுவீங்க. அதுலதான் முயற்சி இருக்கு, அதுலதான் முயற்சி இருக்கு. ஏன்னா சொர்க்கத்துல ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஆனா டயர்ட் ஆகவே மாட்டோம் இல்லையா? பாடுறது ஆடுறது இதெல்லாமே கூட வேலை தானே இப்ப இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இப்ப வீட்டுல ரிட்டையர் ஆனவங்க வந்து அந்த நம்ம டிவி பாத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா டயர்டா தானே இருக்கிறான் இல்லையா? அதுவுமே ஒரு வேலை தான், ஆனா அங்க டயர்டே ஆக மாட்டோம். ஏன்னா புத்தி எதுலையுமே மாட்டாது, அங்க இறைவனை நினைக்கிறதுனாலும் புத்தி எதுலையும் மாட்டாது, அதுதான் ஜீவன் முக்தி. ஆனா இப்ப அப்படி ஃபுல்லா மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கணும்ன்றதுக்காக பாபா என்ன நினை என்ன நினை தானா வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்ற. இப்ப இல்லன்னா எப்ப, இப்பவே பண்ணணும் அது, அதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப அனுபவம் ஆகும். பாபா சொன்ன மாதிரி அவர் நினைவுல ஒரு மணி நேரம் கண்டினியூஸா இருந்தாலே அந்த ஆனந்தம் அனுபவம் ஆக ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஞானம் நிறைந்தவரா இருப்பீங்க. உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஆனா பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஏன்னா முழு உலகத்தின் ஆட்சிய பாபா உங்களுக்குத்தான் கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் எல்லாரும் அவரை நினைச்சாங்க. இப்ப இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுத்ததுடைய நினைவாத்தான் நினைவு செய்யறாங்க பக்தியில். மனிதர்கள் இந்த சத்தம் நிறைந்த உலகத்திலிருந்து விலகணும் அப்படின்னு காட்டுக்கு போறாங்க, முக்தி அடையறதுக்கான முயற்சி பண்றாங்க. ஆனா இறைவனை தவிர யாருமே முக்தியும் கொடுக்க முடியாது, சொர்க்கத்துக்கும் அழைச்சிட்டு போக முடியாது. எந்த குருவும் எத்தனை சிஷியர்கள் இருந்தாலும் யாருக்கும் முக்தியும் கொடுக்கல, ஜீவன் முக்தியும் கொடுக்கல, அவங்களுமே போல அவங்களுக்குமே தெரியாது எப்படின்ட்டு. சோ இறைவன் வர முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கறதுக்காக முதல்ல அவர் பண்ற வேலை நம்மள பிராமணராக்குற சூத்திரன்ல இருந்து. ஏன்னா பிராமணர்கள் தான் வேதத்தை படிப்பாங்க. சோ இறைவன் கிட்ட நேரடியா அனைத்து வேதங்களின் சாரத்தை படிக்கணும் அப்படின்னா பிராமணராகணும். இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி அல்லது பாபா அதாவது ஞானம் கேக்குறேன் ஆனா சரியா புரியல அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன், சரி அதாவது என்ன மாசத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த மாதிரி டைம்ல, அப்ப வந்து பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு பிராமணர்கள், அது ஏதோ வேதம் பற்றிய கல்வி. அப்ப அதுல ஒரு ஈர்ப்பு, எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மடம் இருக்கு, அந்த வேதங்கள் படிக்கிற மடம். அங்க போகும்போது சின்ன வயசுலயே ஒரு ஏதோ ஒரு அச்சா இவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. இவங்க எவ்வளவு கொடுத்து வச்சா இதுலயே இருக்கிறாங்கல்ல அப்படின்னு தோணுச்சு. சோ அப்ப அந்த விளம்பரம் பார்க்கும்பொழுது நம்ம கூட இதுக்கு போலாமா? இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்டைபண்ட் வேற கொடுக்குது, கவர்மெண்ட் இல்ல அது ஏதோ ஒரு இயக்கம் கொடுக்குது. அதுக்கு தகுதி பிராமணர்களா பிறக்கணும், பிறந்தவங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். இங்க அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது, யாரு வேணாலும் வரலாம். முக்தி ஜீவனத்தை அடையிற ஞானத்தை இறைவன்கிட்ட நேரடியா கத்துக்கலாம். யார் வேணாலும் பிராமணர் ஆகலாம். ஆக்சுவலா சூத்திரர்கள் தான் எல்லாரும், அவங்களுக்கு தெரியல எந்த ஜாதிக்காரங்க வேணாலும் இங்க பிராமணர் ஆகலாம். இறைவன்கிட்ட நேரடியா கத்துக்கலாம். மனுஷன் கட்டின கோயிலுக்குள்ள உள்ள போறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதுக்கு ஒரு போராட்டம். இறைவன் நேரடியா கற்ற சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, வா தகுதி அடையறதுக்கு வா அப்படின்னு இறைவன் கூப்பிடுறாரு. கஷ்டமே கிடையாது, ஜஸ்ட் நினைவு செஞ்சுட்டே இருக்கு. நினைவு செஞ்சுட்டு வந்தா சாப்பாடு கிடைச்சிருமா? இறைவன் சொல்றாரு, அவனை உட்காந்து நினைவு பண்ணிட்டு இருக்க சொன்ன, நீ எல்லா காரியமும் செய், புத்திய மட்டும் குப்பைய நினைக்காம என்னென்ன நடக்கும் போதும் உட்காரும் போதும் நடக்க எப்பவுமே இதுதான் உன்னுடைய முயற்சி. சொர்க்கத்துக்கு வர்றதுக்காக இந்த முயற்சி கூட பண்ண மாட்டேன் நீ, உன்னை வேற எதுவுமே பண்ண சொல்லலையே. நீ வழக்கமா பண்றத பண்ணிக்கோ, ஆனா நினைவு நிரந்தரமா இருக்கட்டும். ஏன்னா நினைவு செய்ய செய்ய ஆத்மா தூய்மை ஆகும், வெள்ளை ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா சொல்றது தூய்மையான தந்தை, இந்த வழிய சொல்றது மிக அன்பான தந்தை. அன்பா நினைவு செய்யுங்க, எவ்வளவு அன்பான தந்தை. அப்ப அவர் அன்பான தந்தைன்னு முரளி படிச்சா புரியுது. ஆனா அந்த அன்பை நீங்க அனுபவம் பண்ணணும்னா அதை திரும்ப திரும்ப அவர் உங்ககிட்ட சொல்ற மாதிரி மனசால நினைச்சுக்கிட்டே இருக்கணும். காதலன் காதலி பேசுறத தனிமையில அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அதை நினைக்க நினைக்கதான அந்த ஆனந்தம். அந்த மாதிரி இந்த அன்பான தந்தையை நினைவு செய்யுங்க. பாபா சூப்பரா கேட்கறாங்க. ஒருத்தன் வியாதியில இருக்கும் பொழுதுதான், குறிப்பா இந்த மதம் மாறுறதெல்லாம் அப்பதான் நடக்கும். ரொம்ப மரணப்படுகையில இருக்கும்போது யாராவது வந்து கிறிஸ்டியன் ஃபாதர் வந்து ஏதோ ஒன்னு சொல்லுவாரு, இவரே நினைங்க, அவரு ஜபம் வேற பண்ணுவாரு, சரியாச்சுனா மதமே மாறிடுவாங்க. இது மாதிரி யாரையாவது நினைக்க சொல்லுவாங்க. பாபா சொல்றாரா அப்படி முடியுமா? இங்க வந்து மரண படுக்கையில கடைசி நொடி உன்னுடைய எண்ணம் என்னவோ அதன்படி அடுத்த பிறவி எடுக்கிறது தான் லட்சியம். சாகும்போது நினைக்க முடியுமா? அன்ப நினைக்க முடியுமா? இல்லையா அங்க யாரோ ஜபம் பண்ணிருப்பாங்க, இவர் ஒன்னும் நினைச்சே இருக்க மாட்டாரு. இவர் எங்க அன்பா நினைக்க போறாரு? கிறிஸ்டின் வந்தாலும் நீ பண்ணிக்கப்பா ஜபம், இந்துக்கள் வந்தாலும் நீ பண்ணுப்பா, ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ நாடகத்தின்படி அவங்களுக்கு அது பிடிச்சி போய் போயிடுறாங்க. இப்ப பாபா சொல்றாரு இதுல காமெடி என்னன்னா, நிறைய இந்து கடவுள் எல்லாம் உந்து உந்து பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க அதே டைம்ல மரணப்படுகையில, அப்ப இவரும் வந்து பண்ணிருப்பாரு. அப்ப அந்த இந்து லிஸ்ட் இல்லாம புதுசா ஒருத்தர் வராருன்னு போது புடிச்சு டக்குன்னு மாறிடுறாங்க. அப்படிதான் ஏவிஎம் ராஜன் அந்த மாதிரி நிறைய பேர் ஆகுறாங்க. அப்படி ஒரு வினாடியில் நடக்கிற விஷயமா இது. நல்லா இருக்கும் போதே நினைக்காத, நீ அந்த நேரம் நினைச்சிருவியா இறைவன் அன்பா? பயங்கர பயிற்சி இருக்கணும், இருக்கல மிக கடினமான. ஆக்சுவலா ஈஸியானது தான், பட் அந்த நிரந்தரமா இருக்கிறது அதுதான் கடினமான பயிற்சி. பார்த்தா கடைசியில உனக்கு வந்த எண்ணம் எதுவோ அதன்படி மறுபிறவி இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த உடலை விட்டு வெளியே வரும்போது எண்ணம் யோசிக்குதுன்றாங்க ஆத்மா. நிறைய பேர் வெளில வந்துட்டு உள்ள போயிருந்தா சொல்றாங்க இல்லையா, வெளில வந்து நான் பாக்குறேன் இப்படி இருக்கு அப்படின்னு, ஐயோ நான் மறுபடியும் போனோம் உடம்புக்கு, ஏதோ ஒரு எண்ணம் வந்துருது. இப்ப உடலே இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா கண்ணு முயற்சி மனசா சேவைன்னு பண்ணுவாங்க. 10 மணி ஆயிடுச்சுன்னா அதை உட்காந்துருவாங்க விடிய விடிய. உலகத்துக்கு சக்தி கொடுக்குது. அப்படியே சூக்ஷ்மாதானத்துக்கே போய் அப்படி கரெக்டா பாருங்க, அந்த நைட் 10 மணிக்கு தான் அவங்களோட உயிர் பிரிஞ்சுது சின்ன வயசுல. அப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருவோம், விஷு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இது நிஜமாலே வந்த மாதிரியே இருக்குதுன்னு தான் தோணி இருக்கும் இல்லையா. சோ அப்படிதான் நிஜமாலே வந்துட்ட மாதிரியே நம்ம எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடியில வந்துடுறது கிடையாது இந்த பயிற்சி, பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவுல இருக்கணும், கர்மதி தாகியே தீரணும், கர்மாதித்த நிலையை அடைந்தே தீரணும் அப்படின்றது ஒரு வெறியா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா அடைஞ்சுதான் ஆகணும், சீக்கிரமா அடையணும். யோகம் மூலம் ஒருத்தர் பாவத்தை எரிச்சிட்டாங்கன்னா அவங்க தண்டனை அடைய மாட்டாங்க. யோகத்துல இல்லைன்னா தண்டனை பெற்று முக்தி தாமத்துக்கு போவாங்க. இதிலும் வரிசை இருக்குது. உண்மையான தூய்மையான பயணி ஒரு பாபா. சோ இதுல வந்து பாபா அடிக்கடி சொல்லல, கடைசி நேரம் கேட்கவே கேட்காது மோசமா இருக்கும்ன்றாரு இல்ல, அது உண்மையிலே ஒரு தண்டனை தானே இல்லையா. அதுக்கு முன்னாடி ஆத்மா பிரிஞ்சு போயிருந்தோம், அப்படிதான் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மகாரதிகள் எல்லாம் இப்ப சின்ன வயசுல சரீரம் விடுறாங்க பாபா குழந்தைங்க, தீவிர முயற்சியில இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு அது மாதிரி உடல்ல இருந்து விடுபடுற அனுபவத்தை பாபா கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனா போயிட்டு வந்துடுறாங்க. சோ இங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாளைக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆனா என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி வரும்ல. பாபா சொல்ல பாவம் இருந்தாதானே தண்டனை அனுபவிப்ப, யோகத்தின் மூலம் எரிச்சிடு, எரிச்சிட்டா தண்டனை அடைய மாட்ட, அதுதான் விதி நீதி. ரகசியத்தை வெளிப்படுத்துற சிதம்பர ரகசியம். சோ டக்குன்னு போயிடணும், அதேதான் லட்சியமா இருக்கும். சோ ஆத்மா ஆத்மா யாருமே எனக்கு கெட்டவங்கள தெரியக்கூடாது, அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சாயங்கால நேரம் நல்ல டைம், அல்லது அமிர்த வேலை. அமிர்த வேலை ஒரு காலைல ஒரு 8 மணி வரைக்குமே நல்லா இருக்கும். சோ அவங்க அந்த சிச்சுவேஷனை பொறுத்து, ஒரு சில வீட்டுல காலைல டிவி போட்டுருவாங்க. சோ அந்த டைம்ல வந்து நல்லா இதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்ப மீதி இருக்கிற நடுவுல இருக்கிற டைம் ஃபுல்லா அதோடைய பலன் இருந்துகிட்டே இருக்கும். யோகா பண்றீங்களோ இல்ல, பாவம் செய்யறது கம்மியா இருக்கும். அப்படி யோகத்திலே இல்லைன்னா தண்டனை அடைஞ்சிட்டு முக்தி தாமத்துக்கு போவீங்க, சொர்க்கத்துக்கு வருவீங்களான்னு கூட டவுட் தான், வரிசிக்கிறமா இருக்குது. தூய்மையாவே வந்து தூய்மையாவே போறாரு, தூய்மையாவே இருக்காருன்னா அது ஒரு பாபா மட்டும்தான், அந்த மாதிரி தூய்மையான பயணி பாபா. பாபா மட்டும் இல்ல, நம்மளும் தூய்மையான உலகத்துல இருந்து வந்த தூய்மையான பயனே, ஆனா தூய்மை இழந்துட்டேன். ஏன் ராவணனுடைய வீடாயிடுச்சு, வெளிநாடாயிடுச்சு, உங்களுடைய நாடு இல்ல, உங்களுடைய நாடு சொர்க்கம் தான், நரகம் ராவணனுடைய அழுக்காக்கிட்டான் எல்லாரும். மீண்டும் தூய்மையாக்கி கூடவே அழிச்சிட்டு போவேன்னு பாபா மட்டும்தான் சொல்ல முடியும். குரு ஃபேமஸான குருக்கு ஊறப்பட்ட சிஷியர்கள் இருப்பாங்க, யாரையாவது அழைச்சிட்டு போயிருக்கிறாங்களா அல்லது அவங்கதான் போனாங்களா அவங்களுக்கும் தெரியாது. அவங்க ஜோதியோட ஜோதியா கலக்குறதும் கிடையாது இல்லையா, வள்ளலார் கலந்துட்டாரு கலந்துட்டாரு, அவருதான் கருணை கடலாச்சு. நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருக்குமே, ஏன் அழைச்சிட்டு போல, அருண சுயநலவாதி அந்த ரகசியம் தெரிஞ்சு தான் மட்டும் போறதுக்கு. அப்படி எல்லாம் யாரும் கலக்குறது கிடையாது, ஏன்னா ஆத்மா நிரந்தரமா இருக்கும். சொல்லுங்களா, ஏதோ ஒரு சிலத வந்து உடைக்கவே முடியாது. இப்ப ஆட்டம் கூட, ஆட்டம் அதுலயும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் விமர்சனம் அதுல பிரிக்க, அதுக்கு மேல உடைக்கவே முடியாது அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஆத்மா மட்டும்தான். அது எப்படி ஜோதியோட ஜோதியா கலக்கும், அது என்ன சிதறி போயிடுச்சா, சரீரம் தான் அதெல்லாம் ஆகும் இல்லையா. இவங்க வந்து பிசிக்கல் மேட்டர் எப்படி இருக்குதோ அப்படியே ஆத்மாவையும் நினைச்சிட்டாங்க. அதான் தப்பு. அது பிசிக்கல் மேட்டர் இல்ல, அது பேரு ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் வேற, பிசிக்கல் வேற இல்லையா? சரீரம் தான் அழியும், எரியும், சிதறும், வெட்டலாம், எல்லாம் பண்ணலாம், ஆத்மா எதுவும் பண்ண முடியாது. சோ இதுதான் அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையில வருது. ஆத்மாவை வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது. சரீரத்தை வெட்டலாம், அழிக்கலாம், எரிக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஆசை நிறைவேறல, லவ் நிறைவேறல, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கேன்சல் போச்சு, அவங்க மகாபாவிகள் அப்படின்னு மனிதர்களே சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா அழிக்க முடியாது, ஆத்மா அழிக்க முடியாது, அது ஒரு பெரிய சாதனை கிடையாது. சரீரத்தை அழிச்சிட்ட, வாழறதுக்காக கொடுத்த சரீரத்தை அழிச்சிட்ட, பேய சுத்த போற மகாபாவிகள் அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்க. பாபா சொல்ற பக்காவா முரளி படிச்சு, பக்காவா முரளிய நடத்துறவங்களை கூட மாயா ஒரே அடியில முடிக்கக்கூடிய அளவுக்கு பலசாலி, எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா இது யுத்த மைதானம், குத்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பசிக்கிட்டே இருந்தா தாக்காதா? சரி, பசிக்கிட்டே இருந்தா தாக்காதுதான், அப்ப நிரந்தரமா பசிக்கிட்டே இருக்கு, அதுவும் ஒரு யுக்தி தான். ஆனா முடியணுமே, கான்சென்ட்ரேஷன் பண்ணணுமே. சோ அதனால படிச்சத அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது அதுலயே ஒரு சில படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஒருத்தன் லவர் இறந்துடுவாங்க, வேற கல்யாணம் பண்ணுவோம், இல்ல நான் அவளோடயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா பாபா உயிரோடவே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவரோட வாழ்ந்துகிட்டே இருங்க, மாய கிட்ட தச்சிருங்க, இல்லன்னா மாய குத்திடும். போர் நடக்கிற மைதானம், மாயையோடு கடுமையான போர் நடக்குது. அவங்க மனிதர்களோட நடக்கிற மாதிரி எழுதிட்டாங்க. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது, ஞானம் மறைஞ்சிடுது. இந்த நேரத்துல நடக்கிற விஷயம்தான் உண்மையான ஞானம், அது மறைஞ்சிடுது. தேவதா தர்மத்தினருக்கே இந்த ஞானம் தெரியாது. தேவதா தர்மமும் இப்ப இல்ல, மறைஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு தான் எல்லா ஞானமும் தெரியும். சிவன் கோயிலுக்கு போனா உடனே என்ன சொல்லுவீங்க? இது எங்க அப்பாவோட கோயிலு, சிவ பாபாவுடைய கோயிலு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி பிரம்மா கோயிலுக்கு போனீங்கன்னா இது எங்க அண்ணனுடைய கோயில்ன்னு சொல்லுவீங்க. செம்ம சூப்பர் இல்லையா? எங்க அண்ணனுடைய கோயில், மூத்த சகோதரன் பெரிய அண்ணாவுடைய கோயில் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஜெகதம்பா கோயில், அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இது எங்க மம்மாவுடைய கோயில், எங்க அம்மாவுடைய கோயில் அப்படின்னு சொல்லுவீங்க. தில்வாடா கோயில்ல கீழ மகாவீரர் ராஜ யோகத்துல இருக்கிறத பாக்குறீங்க. ராஜயோகம் பண்ணிட்டு இருக்காங்க, தபஸ்யால இருக்கிறாங்க. சோ அது யாரோட கோயில்? எங்களோட கோயில். எங்க நினைவு சின்னம்? அப்படியே மேல அண்ணாந்து பார்த்தா ரூஃப்ல என்ன இருக்கும்? வைகுண்டம் இருக்கும், சொர்க்கத்தின் காட்சிகள் இருக்கும். இல்லன்னா சொர்க்கத்தை எங்க காட்டுறது? இவங்க தியானம் பண்றாங்களே, எதுக்காக தியானம் பண்றாங்க? லட்சியம் இருக்கும்ல, அது மேல காட்டுறாங்க. அதுதான் அந்த சொர்க்கத்தை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம், ஆஸ்தியை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப யாராவது இறந்துட்டா வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க, மேல காட்டுறாங்கல்ல, அதனால வைகுண்டத்தை மேல காட்டிட்டாங்கன்ற சூப்பரா சொல்லிருப்பாரு. டிராமாப்படி, நாடகப்படி கரெக்ட் நினைவு சின்னம் முழுசா அக்யூரேட்டா உருவாக்கி இருக்கிறாங்க தில்வாடா கோயில்ல. பாபாவும் மம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காமதேனுன்றாங்க, காமதேனா பசு. ஆனா உண்மையில அது யார பிடிக்கிறது? மம்மாவை, அதாவது பிரம்மா பாபாவை கூட பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்க நிஜமாலே ஸ்தூல பசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சில சாமியார்கள் பசுவை வச்சுட்டு சுத்துவாங்களாம், வாவ், இது நம்ம கேள்விப்பட்டதில்ல. ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பூம் பூம் மாடுன்ட்டு ஒரு மாடை எடுத்துட்டு வந்து பிச்சை எடுப்பாங்க. சோ அந்த சாமியார் தான் பின்னாடி பிச்சைக்காரங்களா காட்டிட்டாங்க பிள்ளை. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு வீடு வீடா வந்து சொல்லுவாரு. பாபா சொல்றாரு, கபில் சோ காமதேனுவா மம்மாவையும் பிரம்மா பாபாவை கபில் தேவராகவும் காட்டி இருக்கிறாங்க. கபில் தேவரிடம் காமதேனு இருந்தது அப்படின்னு கதைகள் நிறைய இருக்குது. கபில் தேவன்ட்டு பாபா வேற ஒரு முறையில அதுக்கு அர்த்தமும் சொல்லியிருந்தாரு, ஞாபகம் இருக்கிறவங்க அவசியம் தெரியப்பட்டன. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா கபில் தேவர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார்கள் இருக்கா, அவர்கிட்ட காமதேனு இருந்த மாதிரி கதையை எழுதிட்டாங்களாம். சோ இது புராண கதையில வந்து வசிஷ்டர் கிட்ட கூட அந்த காமதேனு இருக்கிற மாதிரி வரும் நினைக்கிறேன். கரெக்ட். சரி, ஆனா உண்மையில காமதேனுனா என்ன அர்த்தம்? அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவர், மனோ ஆசைகளை நிறைவேற்றுவர் அர்த்தம். மனோ காம்னா அப்படின்னு வரும். அப்ப மனோ ஆசைகள், ஆசைகளை நிறைவேற்று. சரி, சோ அந்த மாதிரி கேட்கதையெல்லாம் இந்த பசு கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து கேப்பார், அந்த காமதேனு பசு எனக்கு வேணும்ட்டு. சோ அதுக்கு அந்த பசுவே வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுவான். சரி, பாபா சொல்றாரு நான் பயணி அப்படின்னு பிரம்மா சொல்லல, அவர் சொல்ல மாட்டார், சிவபாபா தான் சொல்றாரு நான் பயணி விருந்தாளி வந்திருக்கிறேன், சதா தூய்மையா இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிதா என்னை அனுப்பினார் அப்படின்னு இயேசு சொன்னதா, பிதா எங்க அனுப்பினார், அவர் இங்கே தானே இருந்தாருன்னு ஊர் மக்கள் பேசுறாங்க இல்லையா. சோ அப்ப பயணியா ஆக்சுவலா கிறிஸ்து கூட பயணின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு இங்கேயே தங்கிடும். ஆனா பாபா தான் வந்துட்டு உடனே போறாரு, சதா தூய்மையா இருக்கிற. இது அப்பவித்திரமான உலகம், விகாரம் நிறைந்த உலகம், அழுக்கான உலகம். இந்த உலகத்துல வந்து வந்தும் தூய்மை இழக்காம இருக்கிறதோட தூய்மையாவும் ஆக்குறாரு நம்மள, ஆக்கி விகாரமற்ற உலகத்தை படைக்கிறாரு. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், ஆனா உலகத்துல யாருக்குமே தெரியாது இத பத்தி. ஆத்மாக்கள் நிராகார உலகத்துல, அதாவது உடலற்ற உலகத்துல வசிக்குது, பரந்தாமத்துல வசிக்குது. இங்க நடிக்கிறதுக்காக வருது. சோ நடிக்கிற மேடை, கர்மங்கள் செய்யற பூமி, கர்மக்ஷேத்திரம் இது. பரந்தாமத்தை கர்ம பூமின்னு சொல்ல மாட்டாங்க, அங்க எந்த நடிப்பும் கிடையாது. இதத்தான் நாடகம் சொல்றோம். இல்ல நாடகம் எங்க அரங்கேறுது? இந்த ஸ்தூல உலகத்துல நடக்குது, சூக்ஷ்மதனத்துல பரந்தாமத்துல கிடையாது. அதுல குறிப்பா இந்த நாடகத்துல ரொம்ப ரொம்ப உயர்ந்த வைரம் மாதிரி இருக்கிற நாடும் பாரதம் தான். சத்தியுகத்துல கலியுகத்துல சோழி மாதிரி ஒன்னுத்துக்குமே உதவாததா இருக்கிறதும் இதே பாரதம் தான். பாரதத்துக்கு தான் வர்ணம் இருக்குது. சோ உயர்ந்தவர்களாக இருந்தவங்க தாழ்ந்தவங்களா ஆன கதை இது. பாரதத்துக்கு தான் வர்ணம் இருக்குது. என உயர்ந்ததா இருந்ததும் பாரதம் தான். ரொம்ப ரொம்ப கீழான பரிதாபத்திற்குரிய நிலையை அடைந்ததும் இந்த பாரதம் தான். ஆனா மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியல, அதனால்தான் வர்ணங்கள் பாரதத்துலதான் இருக்குது. ஏன் மற்ற நாட்டுல இல்லைன்னா, உயர்ந்ததா இருந்தது பாரதம் தான், மற்ற நாடு கிடையாது. பிராமண வர்ணம், தேவதா வர்ணம், சத்திரிய வர்ணம், சூத்ர வர்ணம், இங்கதான் 84 பிறவி முழுசா ஏற்படுது. எல்லா தர்மங்களுக்கும் 84 பிறவி இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே நடக்கிறதுங்கிறாரு, இங்கதான் நடக்குது. எவ்வளவு இனிமையான, மிக இனிமையான விஷயங்களை செல்லமான குழந்தைங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ப்ரொஃபஸர், இது சாதாரண விஷயம் இல்ல. நாராயணனா நீதான் இருந்த மீண்டும் ஆக போறன்றது சாதாரண விஷயமா? அவ்வளவு சுத்தமான உலகமா இருந்ததுன்றது சாதாரண விஷயமா? இன்னைக்கு குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க நிறைய பண்ண. ஆனா அப்ப அவ்வளவு அழகானவங்க பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க, யாருக்கும் அந்த இசை பார்வையே கிடையாது. அப்படின்ன மாதிரி உலகம் அது. பாரதத்திலே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஒரு சில சிட்டிக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சாலும் போக மாட்டோம், ஐயோ அங்கேயா வேணுவானா, அந்த அளவுக்கு விகாரம் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே அப்படி ஆயிடுச்சு. ஆனா இதே பாரதம் அவ்வளவு தூய்மையா இருந்துச்சுன்ற ரகசியம் நமக்கு தெரியல, அத பாபா புரிய வைக்கிறார். கல்ப கல்பமா இந்த ஞானத்தை இறைவன் கிட்ட இருந்து நாம படிக்கிறோம். சோ அந்த படிப்புக்கு ஏற்ப யாரு முயற்சி பண்றாங்களோ அதற்கு ஏற்ப டிரான்ஸ்பர் கிடைக்கும், சொர்க்கத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கும். எப்படி ஸ்கூல்ல டிரான்ஸ்பர் நடக்குதோ அது மாதிரி கிடைக்கும். சோ அங்க போய் ஆட்சி செய்வீங்க சொர்க்கத்துல. பாபாவுக்கு சொந்தமாகி பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. உன்ன என்ன நேர்ந்துட்டு விட்டேன்னா அப்படின்னு ஒரு மாஸ்டர்ஜி அவங்க பிரதர் கேட்டார். அவங்க ஹஸ்பண்ட் சேவைக்கு போயிட்டு லேட்டா வந்தது. ஆனா உண்மை என்ன? அது அதுதான் இல்லையா, நம்ம இறைவனுக்கு நம்மளே நேர்ந்துட்டு விட்டுக்கோ. அதுதான் பாபாவுக்கு சொந்தமாகுது. பாபாவுக்கு சொந்தம், பாபாவுக்கு மட்டும்தான் சொந்தம். பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. அடிக்கடி பாபாவை நினைக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அஞ்ஞானத்துல விக்கல் வந்துச்சுன்னா என்ன யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு, நமக்கு விக்கல் வந்தா நம்மள பாபா நினைக்கிறாருன்னு தான் தோணும். அப்பதான் முழு நேரமும் நீங்க பாபா நினைவுலயே இருக்கிறீங்க, அந்த அன்புல இருக்கிறீங்க, எல்லாவரும் அவர்கிட்ட வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பாவம் எப்படி அழியும்? அடிக்கடி உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. இந்த மாதிரி ஆத்மாவான நான் அழிவற்றவன், அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கமலஹாசனுடைய விக்ரம்ன்ற ஒரு படத்துல விக்ரம் அதுல பாத்தீங்கன்னா, நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், அது ஃபுல்லா அப்படியே நம்மள அப்படியே ஏத்தும் பயங்கரமா. சோ அதை நம்ம இப்ப பண்ணணும் இல்ல. மாயை பார்த்து சொல்லணும், நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன். அதுல ஒரு லைனும் அப்படியே இருக்கும். பகைவன் கருள்வது பிழையே, வா பகைவனை அழிப்பது முறையே, பொறுப்பது புழுக்களின் குணமே, வா அழிப்பது புலிகளின் இனமே அப்படின்ட்டு வரும். மாயின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா சமசூப்பரா இருக்கும். அதான் பகவசர் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த போதை ஏத்திக்கிட்டே இருக்கணும். நான் யாரு, என்கிட்டயே வரிய மாயா இல்லையா? ஒரு சிஸ்டர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல, பாபா கூட இருக்காரு, உன்னால என்னடா பண்ண முடியும், வாடா அப்படின்ட்டு இல்லையா? அது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா பாபா நினைக்கிறது ஏதாவது ஒரு யுக்தி, நினைக்கவே முடியல. அப்படியே பாபா மடியில நான் படுத்துட்டு இருக்கிறேன் பாபா. அப்படியே அப்பவும் பாபா தான், பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, இல்லைன்னா பாபம் எப்படி அழியும்? அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க, நான் அழிவற்ற ஆத்மா அப்படின்ட்டு. என்ன நினைச்சா பாவம் அழியும், நினைக்கலன்னா பாவம் அழியாது, பதவியும் உயர்வானதா கிடைக்காது. நான் உயர்ந்த பதவி கொடுக்கும்போது ஏன் வேண்டான்னு சொல்ற? நல்லது. சோ இது அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அதே மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. காலையிலும் சாயங்காலம் இதுக்காகவே அர்ப்பணிக்கணும். இப்படி ஒரு போதை இருக்கும். நல்லது. நீ செஞ்சிட்டே இருங்க, அப்பதான் பாவம் அழியும். நீ செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிகரம் யோக அக்னி மூலம் பாவத்தின் அழுக்கு எரிச்சு அழகாகணும், தூய்மையாக பவித்திரமாக ஆகுங்க. எல்லோருக்கும் அந்த தூய்மையின் பேரானந்தத்தை கொடுங்க. பாபா சார் என்ன நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா தூய்மை அடுங்க, என்ன நினைச்சுட்டே இருந்தா குஷி அடுங்க. சோ அது எப்படி இருக்குதுன்றத உங்களை அனுபவம் பண்ண வைங்க. நம்ம கேட்கலாம் இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எடுக்கும்போது நீங்க அதிகமா சந்தோஷப்பட்ட டைம் எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, படம் பாக்குறதா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, ஏதோ ஒண்ணு. ஆனா அது நிரந்தரமா மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப நாங்க ஒண்ணு கத்துக் கொடுக்குறோம், நிரந்தரமா மெயின்டைன் பண்ணலாம் உங்களால. இறைவனை நினைச்சுக்கிட்டே நிரந்தரமா அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பாபா தினம் தினம் சொல்றாரு இது. ஆனா எத்தனை பேருக்கு அது வந்து நம்ம ட்ரை பண்ணணும், பயங்கர ஆனந்தமா இருக்குன்றாரு. இன்னைக்கு நான் அந்த பேரானந்தத்தை அனுபவம் பண்ணணும் இல்ல. அது சொல்ல சொல்ல ஒரு டைம்ல நமக்கு டச் ஆகும், வெறித்தனமா. அதுலயும் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை வாணி பயங்கரமான வாணி இல்லையா? லேட்டா போட்டதுனால ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க. சோ அதை அவசியம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வாணி மட்டும் எவ்வளவு லேட்டானாலும் மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சில சமயம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம், பிளாக் ஆகலாம், என்ன வேணாலும் வரலாம். சோ அந்த மாதிரி ஆகுது. சோ அப்ப நான் லிங்க் அனுப்பல அப்படின்னு கவலையப்படாதீங்க. ஏற்கனவே அனுப்பின லிங்கே நீங்க கிளிக் பண்ணி மேல முரளின்னு ஒரு பிளாக் போட்டோ இருக்குப்பாங்க, முரளி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வரிசையே டேட் இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் அனுப்பல அப்படின்னா நேத்து முதல்ல எடுத்துட்டு நேத்து முதல்ல நீங்க இன்னைக்கு தட்டினீங்கன்னா இன்னைக்கு முதல்ல ஒரு டேட் அப்டேட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. சோ டைரக்டா அந்த லிங்க நான் அனுப்புறேன், அதையும் இதையும் சேர்த்து. சோ அப்பதான் இல்லையா, இப்ப யூடியூப்னா தானாவே வந்துடும், நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ ஒரு சில காரணங்கள்னால இப்ப அதிக உழைப்பு தான் இல்லையா. முரளி யூடியூப்ல போட்டு அந்த போடுற டைம் மீறி நான் 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன். பட் இருந்தாலும் பார்க்க அது ரீச் ஆக முடியல, கட்சியில போக மாட்டேங்குது ஏதோ காரணத்தினால. வேற ஏதாவது சேவை போனா டைமும் இருக்காது. சோ அந்த டைமும் நீங்க தடைப்படாம பாக்கணும்னா இத புரிஞ்சுக்கோங்க. இந்த முரளியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்பவுமே இருக்கும். பேஸ்புக்ல வரல, வாட்ஸ்அப்ல வரல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு லிங்க்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அது வந்துடும். இது இல்லாம புக் மார்க் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கலாம், ஏதோ ஒரு லிங்க கிளிக் பண்ணாலே டெய்லி முரளி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு லிங்கை வச்சுக்கிட்டு முரளின்றத கிளிக் பண்ணா அந்த முரளி லிங்கே நான் டைரக்டா அனுப்புறேன் சேர்த்து. சரி, எந்த பாவ செயலும் உங்க மூலமா நடக்காம இருக்கிற அளவுக்கு எந்த மாயின் புயல் வேணாலும் வரட்டும், என் மூலமா ஒரு சின்ன பாவம் கூட நடக்காது. அந்த மாதிரி ஆடாத ஆசையாதவராகுங்க, அச்சல்கிறதாக வீடு ஆடாது இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஆடுவாங்க ஆனா வீடு ஆடாது இல்ல. சோ இங்க நாம வீடும் ஆடக்கூடாது, நம்மளும் ஆடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவும் ஆடக்கூடாது, கர்மேந்திரங்களும் ஆடக்கூடாது. அதாவது கர்மேந்திரங்கள் அதிர்ஷ்டத்துக்கு ஆடக்கூடாது, ஆத்மாவின் கட்டளையில இருக்கணும், கட்டளைப்படி நடக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி? அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு அந்த மாதிரி பக்குவப்படுத்துங்க ஆத்மாவை. உங்க மனநிலையை அப்படியே ஒரே சீரா வச்சுக்கோங்க, ஒரே சீரா. எந்த நேரமும் பாபா நினை அப்படி வைங்க. வரதானம் ஸ்நேகம் என்ற மாயாஜாலம் மூலமாக பந்தனமற்றவரை கூட பந்தனத்துல பிணைத்துவிடும் சிறந்த மந்திரவாதியாகுங்கள். ஸ்நேகம் அன்பு இல்லையா, ஸ்நேகம்ங்கிற மாயாஜாலம் மூலம் பந்தனமற்றவரை கூட பந்தனத்துல கட்டி போடுற சிறந்த மந்திரவாதியாகுங்க. விளக்கம், பாபா மந்திரவாதி எல்லோருக்கும் தெரியும் எப்படி இருந்த, நம்மள எப்படி ஆக்குற, எப்படி இருக்கிற உலகத்தை எப்படி மாத்துற சொர்க்கமா. ஆனா அவரை விட பெரிய மந்திரவாதி நாம தானோ, குழந்தைங்க தானோ. ஏன்னா அன்புன்ற மந்திரம் இருக்கு கிட்ட, எந்த பந்தனத்திலும் சிக்காத அந்த இறைவனையே பந்தனத்துல அன்பு பந்தனத்துல கட்டி போட்டுறீங்க. அதனால பாபாவுக்கு குழந்தைங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. மந்திரிச்சு விட்ட மாதிரின்றாங்களே, இல்ல என்னடா அந்த பொண்ணு உன்ன மந்திரிச்சு விட்டாளா, எந்த நேரமும் அந்த பொண்ணையும் நினைச்சிட்டு இருக்கிறான்னு லவ் பண்றவங்களை பார்த்து. அந்த மாதிரி பாபா சார் என்ன நீங்க மந்திரிச்சு விட்டீங்க இப்படி இருக்குது, எந்த நேரமும் உங்க ஞாபகம் மட்டும்தான் வருதுன்ற. எவ்வளவு சூப்பரா சார் இருக்காரு, உங்களை தவிர வேற எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது. நிரந்தரமா குழந்தைங்களை தான் நான் நினைவு செய்யறேன். ஏன்னா அந்த மாதிரி எந்த நேரமும் அன்பா பாபா வா பாபா சாப்பிடலான்னு கூப்பிடுறீங்க, எத்தனை தடவை கூப்பிடுறீங்க, நடக்கும்போதும் வா பாபா என் கூட நடக்கலான்னு கூப்பிடுறீங்க, தூங்கும்போது கூட வா பாபா உன் மடியிலே நான் தூங்குறேன்றீங்க. அப்ப ஒரு ஒரு வினாடியும் பாபா உங்க கூட வே வச்சிருக்கிறீங்க, கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க. இப்படியே கூப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் கூப்பிடலன்னா பாபாவுக்கு என்ன தோணும்? இன்னைக்கு கூப்பிடல குழந்தை, ஒரு லவர் அல்லது பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டோட சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயும் டெய்லியும் ஸ்கூல்ல காலேஜ்ல அல்லது ஒர்க் பிளேஸ்ல பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு அந்த ஃப்ரெண்டு விட்டு வேற ஒரு குரூப்ல போய் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிஜமாலவே அனுபவம் ஆச்சு, அதனாலதான் ஞாபகம் வருது. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அப்படி ஒரு பயங்கரமா அழுதாங்க, ஆச்சரியமா இருந்தது காலேஜ்ல. அப்ப பாபாவுக்கும் அப்படிதானே இருக்கும். சோ எந்த நேரமும் அவரோடவே இருக்கணும், அப்படிதான் இருக்கிறீங்கன்ற பாபா. அப்படி இல்லைன்னா அப்படி நம்ம மாத்திக்கலாம். எந்த காரியம் செஞ்சாலும் சாமர்த்தியம் என்ன சொல்லுங்க, பாபா இது உன்னோட காரியம் நீ செஞ்சுக்க, நான் வெறும் கருவி, நீ சொல்ற மாதிரி என் கைய நான் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான் இயக்கிறேன். அப்ப அந்த கர்மத்தின் சுமைய கூட அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்க லேசா ஆயிடுறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய மந்திரவாதி நீங்க, சூப்பரா சொல்றேன். இல்ல எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டீங்க, எந்த சுமையும் இல்ல, அப்படி ஜாலியா இருக்கிறீங்க. அதாவது நீங்க எல்லா வேலையும் அவரையே வாங்குறீங்க அப்படி இல்ல, உங்க உடல் மூலமா இருந்தா கூட இதை நான் பண்ணலப்பா நீ பண்ற அப்படி ஃப்ரீயா. செம வரதானம் இது ஆக்சுவலா இல்லையா, எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைங்க ஒப்படைங்கன்னு சொல்லுவாரு. இன்னைக்கும் அதே தான், ஆனா வேற மாதிரி சொல்ற. ஒப்படைச்சிட்டீங்க எவ்வளவு திறமசாலின்ற, அந்த மாதிரி திறமசாலியா ஆகுங்க, அந்த மாதிரி மந்திரவாதியா ஆகுங்க. இதை விட சிறந்த மந்திரம் யார கிட்டையாவது இருக்குதா, இதை விட சிறந்த மந்திரவாதி யாராவது இருக்கிறாங்களா? நீங்க தான் நம்பர் ஒன் மந்திரவாதி. பெண்களை சொல்லுவாங்களே கணவனை வந்து முந்தானையிலே முடிச்சு வச்சிருக்கிறான், அந்த மாதிரி பாபா நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம். ஸ்லோகன். உங்களுடைய சுயஸ்திதியின் சக்தி மூலமா பரஸ்திதியை அதாவது சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள் ஒருபொழுதும் குழப்பம் அடைய முடியாது. சூப்பர்ல. சுயஸ்திதி மூலமா பரஸ்திதியை மாத்தினோம். பரஸ்திதினா அர்த்தம் சுத்தி இருக்கிறது சூழ்நிலை. வீடு பத்தி எரியுது, எல்லாம் அப்படியே துடிக்கிறாங்க, நீங்களும் துடிக்கிறீங்க. சோ இது இயற்கை இல்லையா, சுத்தி நடக்கிற மாதிரி நம்ப மாறுறது. ஆனா உங்களை மாதிரி சுத்தி இருக்கிறதைய மாத்துறது, அதுதான் பாபா குழந்த. அப்ப என்ன அர்த்தம், சுயஸ்திதி மூலம் நம்மளுடைய உண்மையான ஸ்திதி என்னது, அமைதி. சோ அந்த அமைதி சக்தியின் மூலமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையும் யார் அமைதிப்படுத்துறாங்களோ, இந்த கலையில யார் வல்லவரா இருக்கிறாங்களோ அவங்க எந்த விஷயத்துக்கும் குழம்ப மாட்டாங்க. எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நன்மை, குழப்பம் இல்லையா. சுய அது என்ன சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம், நமக்கு எதிர்பாராத என்ன வேணாலும் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் ஏற்கனவே பகவத் சொல்லிட்டார். இது உனக்கு டெஸ்ட் பேப்பர். உன்னுடைய மனநிலை ஆடாம அசையாம இருக்கும். நான் அமைதியான ஆத்மா, என்னுடையவரோ அமைதி கடல் பரமாத்மா, ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம், நான் எதுக்கு அவலப்பண்ண அப்படின்ற மனநிலை எப்பவுமே உனக்கு இருக்குதான்றதுதான் சங்கமேகம் ஃபுல்லா உள்ள டெஸ்ட் பேப்பர். அப்படி இருந்தா எதுக்குமே குழம்ப மாட்டோம், லேசா இருப்போம். அப்படி இருங்க. சம பவர்ஃபுல் வாணி இன்னைக்கு இல்லையா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்பாதா. தேங்க்யூ பாப்பாதா. விஷு விஷயா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.